రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాతయామునమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మ రుగ్మ వ్యామోహత పతితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవదోస్య ధయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రబధ్యే భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం నామ సంకీర్తనం యస్య సర్వపాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చాణూరమర్ధనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. పూమన్నుమాధు పొరుందియ మార్బన్ புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தரும் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நம்ம எல்லாருக்கும் அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கான். துர்லபம் மானுஷம் ஜென்ம சதபி அத்ருவம் அர்த்ததம் பிரஹலாதன் சொல்றான். ரொம்ப துர்லபம் எது அப்படின்னா மனுஷ ஜென்மம். இது ஸ்திரம் இல்லை, இது பெர்மனன்ட் கிடையாது, எவ்வளவு நாள் இருக்க போறதுன்னு கேரண்டி இல்ல. ரா ரியாலிட்டி, இது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரா ரியாலிட்டி ரொம்ப அழகாதான். அத்ருவம் அர்த்ததம், ஆனா கம்ப்ளீட்டா பிரயோஜனம் தரக்கூடியது மனுஷ ஜென்மம். ரொம்ப வசதி, அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். பாரத பூமியுடைய எல்லா பாஷைகள்லயுமே ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ரொம்ப வசதி. ஏன் அப்படின்னா இந்த மனுஷ ஜென்மாவில எல்லா விஷயத்தையுமே ஏன் பண்றோம் அப்படின்னு யோசிச்சு அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு சிங்கம் இருக்கு வச்சுக்கோங்களோ, லெவல் மேல யோசிக்க முடியாது. அது பசி வந்தா மான் அடிக்கும், அவ்வளவுதான். நான் ஏன் மான் அடிக்கணும், அடிச்சா அதுக்கு வலிக்குமே, அதோட ஃபேமிலி என்ன பண்ணும், இப்படின்னு யோசிக்கிற ஒரு கெப்பாசிட்டி அது கிடையவே கிடையாது. மான அடிக்கணும், சாப்பிடணும், என் வயிறு ரொம்ப எடுத்தா ஓகே குட், அதுக்கு மேல யோசிக்காது. குழந்தைக்கு வேணுமா ஏதான ஒரு அறகுறையா ஒரு மான அடிச்சு கொடுக்கும், அது பாவம் உசுரோட இருக்கு. அதை ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு மான அடிச்சு சிங்கக்குட்டிகள் கிட்ட கொடுக்கும், சிங்கக்குட்டிகள் ட்ரைனிங் ஆகும், அதை கடிக்கிறது எப்படி இழுக்கிறது எப்படின்னு. ஐயோ அது வலிக்குமே, அது துடிச்சுன்னு இருக்கே, அது பாவம் பாச்சே அப்படின்னா அதுக்கு யோசிக்கிற புத்தி இல்லை. நமக்கு ஒரு புத்தி இருக்கு. யாருக்காவது பல்வெளி வந்திருக்கோம், ஐயோ நமக்கு வந்து அப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நமக்கு ஏதாவது துக்கம் வந்தா அதே மாதிரி துக்கம் அடுத்த நாளுக்கு வந்தா அந்த துக்கம் என்ன பாடுபடுத்தும் அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. இப்ப பசி அப்படின்னா ஓ அடுத்த நாளுக்கு எப்படி பசிக்கும் அப்படின்னு நமக்கு தோன்றது. யாருக்காவது உடம்பு முடியல, ஜுரத்துல இருக்கா, இல்லாட்டி அவளுக்கு ஏதோ ஆபரேஷன் அப்படின்னா அந்த ஆபரேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சதுன்னா எவ்வளவு கஷ்டம், அது பாவமா சே தானாகவே மனசுக்குள்ள ஒரு சிம்பத்தி வருது, ஐயோ பாவமாச்சே. இது வராது மற்ற ஜீவராசிகளுக்கு, இது வர்றது கஷ்டம். மனுஷாவளுக்கு இது அழகா உள்ளுக்குள்ள இன்பில்ட் குவாலிட்டியா பகவான் கொடுத்திருக்கான். எதுக்கு அப்படின்னா நம்ம உணரணுமா, ஒவ்வொரு நாளும் எதுக்கு எழுந்துக்கணும், ஏன் தூங்குறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய லட்சியம் என்ன. லட்சியம் என்னன்னா டெய்லி எழுந்துக்கிறது, சாப்பிடுறது, பெருமை அப்படி வேலைக்கு போகிறது, துணி துவைக்கிறது, இது ருட்டீன், கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது, அப்புறம் அதுங்களை வளர்க்கறது, இது ஆடு மாடு பன்னி கொசு வரைக்கும் பண்றது. வி ஆர் நாட் சுப்பீரியர், அழகாக நம்மளோட நல்லாவே பண்றது, எதிர்பார்ப்பே இல்லாம. பறவைகள்னா குஞ்சு குழந்தைகளை வளர்க்கறது, முட்டையை உட்காந்துட்டு அது அழகாக குஞ்சு பறவை வெளில வருது, அதுக்கு எவ்வளவு நாள் ஃபீட் பண்ணணுமோ ஃபீட் பண்றது, அப்புறம் அது ரக்கம் முளைச்சுட்டுனா அது வாடி போயிடும். அவனை கஷ்டப்பட்டு பால் ஊற்றி தேன் ஊற்றி வளர்த்தேனே, உன்னை தோல் மேல போட்டு வளர்த்தேனே, என்ன நீ பார்க்க வேண்டாமா, கவனிக்க வேண்டாமா, இந்த டிமாண்டிங்கே கிடையாது. நீங்க பார்க்க அந்த டிமாண்ட்ஸே கிடையாது. ஓகே ரைட், உன்ன இது வரைக்கும் வளர்க்க வேண்டியது என் தர்மம், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ பார்த்து. இட்ஸ் வெரி கிளியர். நம்ம தான் எல்லா திருப்பி நான் உனக்கு அப்படி பண்ணிருக்கேன், எப்படி மறந்து விட்டியே, ஒரு நன்றி இருக்கா, நிறைய லிஸ்ட் ஆஃப் வசனங்கள்லாம் பேசி அவாலையும் டார்ச்சர் பண்ணி நம்மளே செல்ஃப் டார்ச்சர் பண்றதெல்லாம் நம்ம மட்டும்தான். சிங்கமோ பறவையோ நாயோ, திருநாய் கூட பாருங்க, அது பாவம் திருவிழா தான் இருக்கும், அது ஒரு அஞ்சு குட்டியை பெற்றிருக்கும், அழகா வளர்க்கும், அப்புறம் அது வளர்ந்துட்டு போயிடும், அவ்வளவுதான், அது கவலையப்படாது. ஓகே ரைட், என்னோட வாழ்க்கை இவா வரத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை நடந்தது, எல்லாருக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை நடந்துட்டு தான் இருக்க போறோம். நமக்குன்னு எத்தனை பீரியட் உண்டோ அந்த லைஃப நம்ம வாழ்ந்துத்தான் ஆகணும். யார் வரதுனாலும் டிஸ்டர்ப் ஆக போறது இல்ல, யார் போகிறதுனாலும் டிஸ்டர்ப் ஆக போறது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இது இட் ஹாஸ் டு கோ, இட் வில் கோ, அவ்வளவுதான். இதுக்கு மேல இல்ல வேற ஒண்ணு யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. இட் கோயிங் ஆன் அண்ட் ஆன் இல்லையா, கடைசி வரைக்கும் இது பெயிண்ட் தான் இருக்கும். சோ அப்ப மனுஷ ஜென்மா நம்ம வாழணும், இல்ல நிறைய எல்லா விஷயங்களும் நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃப்ல பல விஷயங்கள் நமக்கு காரணமே தெரிய மாட்டேங்குது, ஏன் பண்ணிட்டு இருக்கோனே தெரியல. ஓகே ரைட், அவ்வளவுதான், ஏதோ போயிட்டே இருக்கும். ஆனா நம்மளுடைய தர்மம் ரொம்ப அழகா சொல்றது, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அதை கொண்டே நீ பகவான அடையலாம், நீ அதை கொண்டே பிரம்மஞானத்தை அடைஞ்சுடலாம், நீ அதை கொண்டே ரியலைசேஷன் அடைஞ்சுடலாம். தனியா ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தனியா ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ரியலைசேஷன் எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. 99% எல்லாரும் நார்மல் ஹியூமன் பீங்ஸ், 99% சம்சாரிகள் தான், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ 1% மட்டும்தான் சன்னியாசிகள், பான் சன்னியாசி சில பேர் அதுலயும், ஆதிசங்கர், பகவத் பாதர், சுவாமி விவேகானந்தா, ரமண மகரிஷி, எல்லாம் பான் சன்னியாசி. பிறக்கும் போதே அவள் சன்னியாசி தான். நமக்குலாம் சன்னியாசம்னு ஒரு கல்ட்டை கொண்டு வந்து மைண்ட்ல யோசனை பண்ணி அப்புறம் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவளுக்கு ஆரம்பத்திலேருந்தே பான் சன்னியாசி. 99% சம்சாரிகள் தான், சுவாமி ராமானுஜா, சுவாமி ராகவேந்திரா, இவெல்லாம் குடும்பத்துல இருந்து அதுக்கப்புறமா தான் சன்னியாசம்ன்ற ஒரு தர்மத்துக்கே போனோம். எல்லாருமே சன்னியாசி ஆக முடியாது. அதனாலதான் பாகவதம் கூட பாத்துக்கள்னா, சம்சாரினாம் கருணையா ஆக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரு முனினாம்னு ஸ்ரீமத் பாகவதத்தை சுகபிரம்ம மகரிஷி யாருக்கு சொன்னார் அப்படின்னா, சம்சாரிகளுக்காகத்தான் அப்படின்னு சொன்ன. சன்னியாசிகளுக்கு போய் தனியா ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முழுக்க முழுக்க சம்சாரிகளை பேஸ் பண்ணிட்டு தான். ஆனா சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம்ன்றோம், இது ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது, ஏதோ ஆரம்பிச்சுடுத்து, இது எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எங்க பெயிண்ட் இருக்குன்னு தெரியல, இதனோட அல்டிமேட் என்னன்னு தெரியல, ஓடிண்டே இருக்கும், மாத்தி 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 ஏதான ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. ஆனா ரொம்ப விசேஷம் எது அப்படின்னா, கிரகஸ்த தர்மம் அப்படின்றது, சனாதனமான தர்மம் சொல்றது, நாலு விதமா இருக்கு இல்லையா, பிரம்மச்சரியம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். நாலு பேர்ல யாரா தி பெஸ்ட் அப்படின்னா சம்சாரிகள் தான். காலத்துக்கு நடக்க நாங்கெல்லாம் சம்சாரிகள் அப்படின்றது, ஏன்னா சம்சாரிகளா இருக்கிறது லோகத்துக்கு நல்லது அப்படின்னு பெரியவா சொல்றான். ஏன்னா மத்த மூணு ஆசிரமத்துல இருக்கிறவாளும் சம்சாரிகள் டிபெண்ட் பண்ணிதான் இருக்கா, சன்னியாசிக்கும் சம்சாரி வேண்டியிருக்கு, பிரம்மச்சாரிகளுக்கும் சம்சாரி வேண்டியிருக்கு, வானப்பிரசத்துல இருக்கிறவாளுக்கும் சம்சாரி வேண்டியிருக்கு. சோ சம்சாரிகள் இல்லை அப்படின்னா மத்த தர்மங்கள் எல்லாமே கெட்டு போயிடும்ன்ற. அதனாலதான் சம்சாரிகளை உத்தேசிச்சுதான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை விஷயங்களுமே சம்சாரிகளை உத்தேசிச்சுதான் எல்லா பெரியவாளும் அத்தனை அழகா பண்ணிருக்கா. அதனால நம்முடைய தர்மம் வசதி, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அது நல்லது. அது முதல்ல தெளிவா இருக்கும், ஐயோ நான் அப்படி இருக்கேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருக்கீளோ அந்த இடம் ரொம்ப நல்ல இடம், நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீளோ அந்த பொசிஷன் தி பெஸ்ட் பொசிஷன். அந்த இடத்துல இருந்தே பகவான் அனுபவிக்க முடியும், அந்த இடத்துல இருந்தே பகவான் ரியலைஸ் பண்ண முடியும், செல்ஃப் ரியலைசேஷன் முதற்கொண்டு எல்லாமே அழகா பண்ண முடியும். அதனாலதான் பகவான் பகவத்கீதையில கர்மன்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்வ கர்மணி அப்படின்னு சொன்ன, கர்மாவை விடு அப்படின்னு எந்த இடத்துலயுமே பிரீச்சிங் கிடையவே கிடையாது. அப்படி பிரீச் பண்ணா தப்பு கிடையவே கிடையாது. கர்மாவை விடு அப்படின்னா இப்ப நான் கர்மா விடுன்னா நான் முதல்ல பிரீச் பண்றதை விட்டுருந்தோம். கர்மா விடுன்னா என்னுடைய கர்மா உபன்யாசம் பண்றது நான் பண்ண மாட்டேன் விட்டேன்னா அது பெரிய அதுல பாதாளத்தை கொண்டு என்ன தள்ளி விட்டுடும். கர்மாவை பண்ற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. லேசி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், பிஸி மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் யாரும் சொல்லவே இல்லை. சும்மா இருக்கிறவா தான் ஒம்பே பண்ணுவோம். சோ கர்மான்றது நமக்கு ஒரு பெரிய பலம். நம்மளுடைய டிரைவிங் போர்ஸ் எது அப்படின்னா கர்மா. டெய்லி காத்தால துபாய் இருக்கிறவாள்லாம் 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துருவாள்னா கர்மா இருக்கிறதுனாலதான் ஆபீஸ் போகணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், இல்லாட்டி 4:30-5 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துலாம் இந்தியாவில எழுந்துக்க முடியுமா? 7 மணி ஆபீஸ் நான் ஆட்டோமேட்டிக்கா கட கட கடகடன்னு வருது இல்லையா? சோ அந்த 5 மணிக்கு 4:30 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு ஒரு கர்மான்ற ஒண்ணு நமக்கு அழகா தூண்டி விடுறது. ஏன்னா பகவானே பார்த்துதான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொடுத்திருக்கான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வாழ்க்கையில வரது. ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே பகவான் பார்த்து இவாளுக்கு இது பண்ண முடியும், இந்த கெபாசிட்டி இவாளுக்கு இருக்கு, இவாளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரிஞ்சுதான் கொடுக்கறான். நமக்கு ஹேண்டில் பண்ண வரதே. நம்மளாம் ஒரு காலத்துல குழந்தையா இருந்தோம், அப்புறம் பெரியவாளானோம். பகவான் தெரிஞ்சது இவாளால ஒரு ஃபேமிலியை நடத்த முடியும், குழந்தைகளை வளர்க்க முடியும். அதனாலதானே குழந்தைகள் நமக்கு கொடுக்கறான் பகவான். சரி, இவாளுக்கு ஒரு குழந்தைகளை வளர்க்கிற ஒரு பொறுப்பு இருக்கு. பொறுப்பா இருக்கோமோ இல்லையான பகவானுக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை விட பகவானுக்கு அத்தனை நம்பிக்கை இருக்கு. அதுலயே ஆனந்தமா வாழ்ந்துள்ளான் பகவான், என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனாலதானே அழகா ஒரு மனைவின்ற ஒரு போஸ்டோ, கணவன்ற ஒரு போஸ்டோ, இல்லாட்டி பிள்ளைன்ற ஒரு போஸ்டோ, பொண்ணுன்ற ஒரு போஸ்டோ, எத்தனை அம்மா அப்பா எத்தனை விதமான போஸ்ட் நமக்கு பகவான் கொடுத்துருக்கான். எல்லா பொசிஷன்லயும் இருந்து நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு பகவானுக்கு நன்னா தெரியும். அதனாலதான் இவ்வளவும் கொடுத்து வச்சிருக்கான். கர்மன் ஏவ அதிகாரக, உனக்கு கர்மாவை பண்றதுக்கு பூரண ரைட்ஸ் இருக்குன்றான் பகவான். அவ்வளவு சுகம் கர்மாவை பண்றது. பகவானே பகவத்கீதையில 12வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்றான், மையேவ மன ஆதஸ்வ மை புத்தி நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சய. அர்ஜுனா, மனசை என்கிட்ட கொடுத்துருப்பா, புத்தியை என்கிட்ட வச்சிடு, அப்பொழுது நீ என்னிடத்திலேயே வாழ்வால் சந்தேகம் இல்லை. பகவானோட வாழ்க்கைக்கு தனியா ஸ்பெஷலா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க ஒண்ணு 100 ரூபாய் உண்டியல்ல போடணும்னா பகவான் சொல்லவே இல்லை. நம்மளா பிரார்த்தனை பண்ணிக்கணும், டீலிங்காக வச்சுக்கணும். இது நடந்ததுன்னா 100 ரூபாய் போடுறேன். 100 ரூபாய் சுவாமி என்ன பண்ண போறா பாவம், அவர் திருப்பதி பெருமாளுடைய அவர் உண்டியல் சைஸுக்கே நம்ம போட முடியாது. திருவனந்தபுரம் போனோம்னா பத்மநாபருடைய உற்சவம் நடக்கும், அதுல ஒரு நாள் காணிக்கைன்னு ஒரு உற்சவம் உண்டு. அந்த காணிக்கைக்கு தங்க குடம் கொண்டு வருவார். தங்க குடம்னா அப்ப அதுக்குள்ள எவ்வளவு தங்க குடத்துக்கு விலையே எத்தனையோ 1,00,000 கோடி இருக்கும். அப்ப அதுக்குள்ள போடுற பைசா எவ்வளவு போடும்? எல்லாம் 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் தான் போடும். நிறைய காணிக்கா கூட டங்குன்னு சத்தம் கேட்கும், ஒரு 10 ரூபாய் போட சத்தம் கேட்காது. அப்ப இந்த காணிக்கையில வந்து தங்க குடத்தை விட ஜாஸ்தியா ஒன்னும் போடுறது, தங்க குடத்துக்கு அவமரியாதை பண்ற மாதிரிதான் போட்டு இருக்கும். தங்க குடத்தோட ரேஞ்ச் அட்லீஸ்ட் 1 பவுன் தங்கத்தோட விலையாவது போடணும் இல்லையா? அதுவும் போட மாட்டோம். எல்லாம் 5 ரூபாய், 10 ரூபாய் அப்படிதான் போடும். அப்ப பகவான் கொடுக்கற எதுக்குமே நமக்கு பர்த்தி பண்ணவே முடியாது. அப்ப பகவானோட வாழணும் அப்படின்னா மனசை கொடுத்தா போதும், புத்திய கொடுத்தா போதும். பகவான் வேற எதையுமே நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. மையேவ மன ஆதஸ்துவ மை புத்தி நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சய. 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தை சொல்றான் அர்ஜுனன். பார்த்தான், மனசையும் புத்தியும் கொடுக்கணும், கொடுத்தா அவன் கூட வாழ்வாயின்னு சொல்ற. கேட்கறது நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு, பிராக்டிக்கலா. உண்டியில 10 ரூபாய் போட முடியாது, என்னைக்காக கொண்டு மனசை போட்டுருக்கோமா? காசிக்கு போனா ரொம்ப பிடிச்சதை விடணும்னு சாஸ்திரம். எல்லாரும் அந்த காயை விட்டேன் இந்த காயை விட்டேன். நமக்கு ரொம்ப பிடிச்சது ஈகோ, அதை தானே விட்டுட்டு வரணும். காசிக்கு போனேன் ஈகோவை விட்டேன்னு தானே சொல்லணும், விட மாட்டேங்கிறோம். சரியா பிடிச்சதை கொண்டு போய் விடணும். மனசை கொண்டு எல்லாம் உண்டியல்ல போடணும். நம்ம ஜீவன் நல்லதான் பகவான கொண்டு இல்ல, பகவானத்தை உண்டியல் நம்மளல்லதான் கொண்டு போய் போடணும். ஆனா சேஃபா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா போட்டுரும். அந்த மாதிரி மனசை போட முடியல, அது தெரியல, அது இருக்கு உணர்வு, பட் இதை பிராக்டிக்கலா கொண்டு போட முடியல. மனசையும் புத்தியும் பகவான் சொல்ற, எங்கிட்ட குடுத்துடுறா 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 அப்படின்றான். அர்ஜுனன் பார்த்தான், நீ சொல்றது என்ன இருக்கு கண்ணா, நீ ஓவர் ரேஞ்சில் நின்று பேசுற, எங்க ரேஞ்சில் நின்று பார்த்தா தெரியும் நீ ஒரு பகவான் ஸ்டேட்டஸ் நிக்கிற. நீ சொல்ற சும்மா ஜாலியா தான் இருக்கு, நீ ஏன் லெவல்ல நின்னு பாரு. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வ. எல்லாரும் சொல்லுவோம் நீ என் லெவல்ல நின்னு பார்த்தா உனக்கு தெரியும். அந்த மாதிரி அர்ஜுனன் சொன்ன, நீ உன் லெவல்ல பேசிட்டு இருக்கப்பா, நீ பகவான், நீ மாயை கதிபதி, சொல்றதெல்லாம் ஈஸி தான். எங்க லெவல்ல நின்று டெய்லி காத்தால எழுந்து இந்த வேகாத வெயில்ல ஓடி எதையோ பண்ணி சமையல் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி ஆத்துக்கார ஆபீஸ்க்கு அனுப்பி அங்க போய் அவங்கிட்ட வேலையை பண்ணி இதுல வாங்குற சம்பளத்துல எல்லாம் அழகா புடிச்சு நெசேரிங்ஸ் எல்லாம் பண்றதுக்குள்ள மூச்சு முற்றுறது. இதுல எங்கடாப்பா மனசையும் புத்தியும் வாங்கிட்ட கொடுக்கறது அப்படின்ட்டான். மனசுல நினைச்சானா உடனே பகவான் அடுத்தது சொல்றான், ஒரு கால் உன்னால மனசையும் புத்தியையும் என்கிட்ட கொடுக்க முடியலன்னா முடியும், உனக்கு அந்த யோக்கியதை இருக்குடா, உன்னால முடியும் கேரண்டியா. நன்னா ஞாபகம், நமக்கு முடியாத ஒரு விஷயத்தை நம்முடைய தர்மம் சொல்றாரு. நம்மளால முடியாதுன்னா அதை ப்ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. எல்கேஜி குழந்தைக்கு ஒரு பெரிய லெவல்லதான் விஷயம் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். எந்த விஷயங்கள் சொல்றோம்னாலும் நம்மாலே முடியும்ன்றதுனாலதான் பகவான் பகவத்கீதையே சொல்லியிருக்கான். நமக்கு அது முடியாத சப்ஜெக்டே வேண்டாமே. கையில்லாதவனு போய் டிராயிங் பண்ணி யாராவது சொல்ல போறோமா, கண்ணில்லாதவனு போய் வேற ஏதாவது வேலை கொடுக்க போறோமா? அவளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கப்புறம் தானே பண்ண முடியும். ஒரு மென்டாலிட்டி டிசார்டர் சைல்ட் போய் பெருசிய லெவல்ல தான் சொல்லி கொடுப்போமா? அது அதோட வேலையை ஓரளவுக்கு பார்த்துட்டா போதும் தானே நினைப்போம். இப்ப பகவத்கீதையில் இருக்க எல்லாமே நம்மால முடியும்ன்றதுனாலே தானே பகவான் சொல்லியிருக்கான். அதுவும் நம்ம வெறும் சரீரம் இல்ல, பவித்திரமான ஆத்மா, பியூர் சோல். நம்ம யாருமே பாபியே கிடையாது, பியூரஸ்ட் சோல். அவ்வளவு அழகா அவ்வளவு பவித்திரமா இருக்கும் பகவான். அசந்து போறான், எப்படி இருக்காய் நீ அப்படின்னு. நிரஞ்சனன் அப்படின்ற மாசு மறு அற்றவன் அப்படின்ற பெரியவாள் ஜோரா இருக்கும். அப்ப அர்ஜுனன் நினைச்சோடனே பகவான் சொல்றான், ஒரு கால் மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுக்க முடியலே, ஈஸியா உன்னால முடியலன்னா அத்தச்சித்தம் சமாதாத்து நசக்னோஷி மைஸ்திரம் அபியாச யோகேன தத மாம் இச்சாத்தும் தனஞ்சலி. உன்னால மனசையும் புத்தியையும் ஈஸியா கொடுக்க முடியலே வச்சுக்கோயேன். அப்ப அபியாசம் பண்ணு, பஜனை பண்றது, பாராயணம் பண்றது, பூஜை பண்றது, கோவில்ல பிரதட்சணம் பண்றது, விரதம் இருக்கிறது, இதெல்லாம் அபியாசம். அப்ப பகவத் சிந்தனை, காதல இருந்தாலும் பூஜை பண்றோம், சுவாமிக்கு ஒரு விளக்கு ஏற்றுறோம், புஷ்பம் போடுறோம். அப்ப அந்த அபியாசத்தினால நமக்கு தானே ருட்டீன் ஆயிடுச்சுன்னா காதல் 10 மணிக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும், சமையல் பண்ணியாச்சா முதல்ல சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிடணும். சோ நம்ம அழகா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பகவான் கிட்ட டைவர்ட் பண்ணிக்கணும். ராத்திரி படுத்துக்கிறோம், ஒரு ஸ்லோகம் சொல்றோம், ஒரு சங்கரகர சதுர்த்தி பண்றோம், ஒரு ஏகாதசி, ஒரு பிரதோஷம். எதுக்கு இவ்வளவு வச்சிருக்கா பெரியவ? சுவாமி தான் எல்லா பக்கமும் இருக்கார், எல்லா சமயத்திலும் இருக்கார். ஏ இந்துஸ் எவ்வளவு ஃபெஸ்டிவல்ஸ், இத்தனை ரிச்சுவல்ஸ், திரும்பி திரும்பி மைண்ட் டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். நம்ம எங்கேயோ டைவர்ட் ஆகி பண்ணிட்டு இருக்கோம், அங்கெல்லாம் பிரேக் போட்டு டேக் டைவர்ஷன் டுவர்ட்ஸ் காட். பகவான் பக்கம் திரும்பு, பகவான் பக்கம் திரும்பு, பகவான் பக்கம் திரும்பு. ஏன்னா எந்த சரீரத்துல இருந்தாலும் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சிடும், நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிடும். நமக்கு ஒன்றும் பாக்கியே கிடையாது அனுபவிக்கிறதுக்கு. ஃபிளைட்ல பறக்கிறது தெரிஞ்சதே இல்லை, நம்ம பறவையா இருந்து பறந்தாச்சு, சிங்கமா இருந்து மானை அடிச்சாச்சு, மானா இருந்து ஃப்ரெஷ்ஷா புல்ல மேய்ஞ்சிருக்கும், மீனா இருந்து நன்னா அக்வேரியத்துல போய் பார்க்கவே வேண்டாம், மீனா நம்மள நன்னாவே ஜோரா நீச்சல் அடிச்சிருக்கும், பாம்பா இருந்து நன்னா கடிச்சிருக்கும், மரமா நின்றுருக்கும், 84 லட்சம் ஜன்மாலயம் சுத்தி அடிச்சிருக்கும், எதுவுமே பாக்கியே கிடையாது. சில சந்தர்ப்பங்கள் நமக்கே சில மிருகங்களுடைய குணம் மாதிரிலாம் நமக்கே வந்துடும். சில சந்தர்ப்பங்கள்ல குரங்கு மாதிரி இப்படி அலைஞ்சுட்டே இருப்போம், ஏன்னா அதுவா இருந்திருக்கும். இவாளே சொல்லுவாங்க, குரங்கு இருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்றா இல்லையா? சில சந்தர்ப்பங்கள்ல நாய் மாதிரி அலைஞ்சுட்டே இருப்போம், ஆனா அது அந்த ஜென்மாவுடைய தொடர்பு இருக்கு. சில இடங்கள்ல சில இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஏன்டா எல்லாம் பூர்வ ஜென்ம கர்மம். சோ 84 லட்சத்திலையும் நம்ம சுத்தி அடிச்சுட்டுதான் திரும்பியும் காட் கிரேஸ் ஒரு மனுஷ ஜென்மா வந்துருக்கு. 84 லட்சம், 21 லட்சம், 20 லட்சம், 4 விதமா பிரிக்கிறான். முட்டையிலேந்து உண்டாகக்கூடியது, கர்ப்பத்திலேந்து உண்டாகக்கூடியது, வியர்வையிலேந்து உண்டாகக்கூடியது, விதையிலேந்து உண்டாகக்கூடியது. விதையிலேந்து வர 21 லட்சம் இருக்கு, மரம் செடி கொடி எல்லாம் இருக்கு 21 லட்சம். இந்த ஊர்காலெல்லாம் தண்ணி போட்டு ஒரு பூச்சி வரும் பாருங்க, பாக்டீரியாஸ், இதெல்லாம் கூட ஒரு ஜீவன் தான். அந்த மாதிரி 21 லட்சம் கேட்டகரி. அதுக்கப்புறமா ஆச்சரியமா முட்டையிலேந்து வர்றது, பாம்பு பள்ளி பறவைகள் முட்டைக்குள்ளேந்து அந்த மாதிரி வந்தாச்சு நம்ம. அப்புறம் 21 லட்சம் கர்ப்பத்திலேந்து வர்றது, மாடு குட்டி போடுறது, யானை குட்டி, மனுஷ குட்டி, இந்த மாதிரி. இந்த உலகா சயின்ஸ் இந்துவிசம் தான் எல்லாத்தையும் குறுக்க மேற்க எல்லா பக்கமும் அலசி ஆராய்ஞ்சினாலே அந்த மாதிரி அத்தனையும் எத்தனை கேட்டகரி உண்டோ அத்தனை கேட்டகரி, இதுக்கு மேல வரணுமே கிடையாது உலகத்துல. இந்த 84 லட்சம் கேட்டகரியில தான் எல்லாமே அடங்கும். எல்லாத்தையும் அவ்வளவு அழகா டீடைல்டா பேசிருக்கு இந்துவிசம். சாப்பிடுற சாப்பாடு வச்சு 3 கேட்டகரியா பிரிச்சு விடுறா. மரம் செடி கொடிக்கலாம், சாப்பாடு கீழே இருந்து மேல போகிறது, தண்ணி கீழே இருந்து மேல போறது பாருங்க. அப்படி அந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாம் குறுக்குல போகிறது, அது இப்படி இருக்கு, அதுதான்ல இப்படி போகும். மனுஷாளுக்கு மேலேருந்து கீழே போகும். ஆமா, என்ன சயின்ஸ் பாத்துக்கோங்க, சிம்பிள் சயின்ஸ். அவ்வளவு அழகா இந்துவிசம் பேசிருக்கு. இந்துவிசம்க்கு சயின்ஸ் இல்லாம ஒரு விஷயம் கிடையாது. கண்ணதாசன் சொன்ன மாதிரி அர்த்தமுள்ள இந்து மதம் ரொம்ப சிம்பிளா முடிச்சது, அவ்வளவுதான். குழந்தைகள் ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். கீழே இருந்து மேல போகிறதா, அதோட ஃபுட் இப்படிதான் போகும், இந்த ஃபுட் இப்படிதான் போகும், மனுஷாளுக்கு மேல இருந்து கீழே வரும், ரொம்ப ஈஸி. நீங்க உலகத்துல எங்க போனா இவ்வளவுதான், இதுக்கு மேல ஃபுட் டிரான்ஸ்பர் கிடையவே கிடையாது. மீனா இருந்தாலும் இப்படி அரிசாண்டலா தான் போயிட்டு இருக்கும். எவ்வளவு அழகா ரிஷிகள் யோசிச்சிருக்கா பாருங்க, கிளீனா டு த டீடைல். அப்ப ஆச்சரியம் எல்லா விஷயத்திலயுமே இன் டீடைல்டா போயிருக்கு. அப்ப இந்த அபியாசம் அபியாசத்தினால பகவான் பக்கத்துல நம்மளை கொண்டு போறா. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு ஏகாதசி, இன்னைக்கு அம்மாவாசை, எல்லாம் இயற்கையை ஒட்டின விஷயங்கள். இயற்கையை விட்டுட்டு பேசுறதே கிடையாது. சங்கடகர சதுர்த்தினா சதுர்த்தி கரெக்டா, ஃபோர்த் டே கரெக்டா இருக்கு. பௌர்ணமினா பௌர்ணமி, எல்லாமே இயற்கையை விட்டுட்டு தனியா ஒரு டிராக்ல நம்ம டிராவல் பண்றதே கிடையாது. மாசங்களே பார்த்தோம்னா சாந்திர மாசம், சௌர மாசம் அப்படின்னு அழகா சந்திரன் அடிப்படையா கொண்ட மாசங்கள். நம்மளதெல்லாம் பார்த்தா சௌர மாசம், சூரியன் அடிப்படையா கொண்ட மாசங்கள். நம்மளதெல்லாம் சூரியன் சஞ்சாரம் பண்றதை கொண்டுதான் நம்மளுடைய மாசங்கள்லாம், சித்திரை வைகாசி எல்லாம் சூரியன் அடிப்படையா கொண்டு. அப்ப எல்லாமே இவ்வளவு கிளீனா பண்ணி வச்சுக்கலாம். இத்தனையுமே பகவான் கிட்ட திருப்பறத்துக்கு தான் வழி நம்மளு. ஏன்னா அது எல்லாத்தையும் சுத்தி அடிச்சுட்டோம், 84 லட்சம் சுத்தி அடிச்சுட்டோம். திரும்பி 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 டைவர்ட் ஆகி எங்கேயும் பயப்படாது. பகவான் கிட்ட போகணும்ன்றதுக்காகத்தான் இத்தனை அபியாசங்கள், எத்தனை வெரைட்டியா சொல்லி வச்சிருக்கா. நமக்குலாம் 0.001% கூட தெரியாது. அதுவே ஐயோ இவ்வளவு இருக்கா அப்படின்ற கொட்டி கடக்கு விஷயங்கள். பகவான் சொல்றான் அந்த மாதிரி அபியாசத்தினாலே ஜபமாலை வச்சு ஜபிக்கிறது, பிராணாயாமம் பண்றது, சந்தியாவந்தனம் பண்றது, ஹோமம் பண்றது, இதெல்லாமே பகவான் கிட்ட அபியாசத்தினாலே மனசை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி. கோவிலுக்கு போகிறது, ஒரு வடமாலை சாத்திரம், ஒரு ஸ்லோகங்கள் படிக்கிறோம், பாகவதம் பாராயணம் பண்றோம், ரெடி பகவானுக்கு அழகா மாலை கட்டி போடுறோம், பகவானுக்கு அபிஷேகம் பண்றோம், அலங்காரம் பண்றோம், எல்லாமே மனச பகவான் கிட்ட திருப்பறத்துக்கான வழிதான். அதனால பகவான் சொல்றான், உன்னால மனசையும் புத்தியையும் என்னிடத்துல கொடுக்க முடியல அப்படின்னு உனக்கு தோணிச்சுன்னா அபியாசத்தினாலே உன் மனசை என்கிட்ட கொடுக்க பாரு அப்படின்னு. கேட்கறது நன்னா தானே இருக்கு, 4 மணி நேரம் பூஜை பண்ணா நன்னா தான் இருக்கு. நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் 4 மணி பூஜை தான் முக்கியமா இருந்தது. காதால் 4:30 எழுந்தான்னா 11 மணிக்கு பூஜை பண்ணி முடிப்பா, 12 மணிக்கு சாப்பிடுவா, மத்தியானம் ரெஸ்ட் எடுப்பா, திரும்பி சாயங்காலம் அப்படி அப்புறம் ரிலாக்ஸா. இப்படிதான் வாழ்க்கை. 4 மணி நேரம் பூஜை, நமக்கு எல்லாம் இப்ப கேட்டாலே பயமா இருக்கும். 4 மணி நேரம் பூஜையா சாஞ்சேரி அதுக்கு நமக்கு இப்ப பூஜை பண்ணா எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த காலத்துல தாத்தா பாட்டிகள் அவாளே போய் பூ பிரிச்சுட்டு வருவா, அவாளே ஜலம் கொண்டு வருவா, அவாளே அபிஷேகம் பண்ணுவா, அவாளே எல்லாம் பண்ணி சரியா சுவாமிக்கும் தனியாவே தெளிவு பண்ணுவா. ஆத்துல பெரியவா இருந்தானே தாத்தாக்கள், அவாளே தனியாவே ஸ்வயம் பாகம்னு அவாளே சமையல் பண்ணி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவா. இன்னைக்கு நடக்கவே நடக்காது. பிராக்டிக்கலா பூ முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அடுத்த வாழை டிபெண்ட் பண்ணி தான் நாம இருக்கும். அத்தனை ஆச்சரியம். அப்ப அழகா ஆச்சரியமா பகவான் சொல்றா, அபியாசத்தினால என்ன அடைய முயற்சி பண்ணுடா. அர்ஜுனன் பார்த்தா அபியாசத்தினாலே அடையிறது, கேட்கறது நல்லா இருக்குடா கிருஷ்ணா, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் 1008 வேலைகள் பண்ணிட்டு இருக்கும். பிரெட் பட்டர் வின் பண்றதுக்காக ஓட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் இதுக்கே பிராதான்யம். ஒரு ஜான் வயிற்றுக்காக எத்தனை பாடுபடுறோம் அல்டிமேட்டா, எல்லாரும் அவ்வளவுதானே. மூட்டை தூக்கணும்னா அதுக்குதான், பெரிய லெவல்ல பிசினஸ் மேக்னட் ஆகணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறமா தான் சோசியல் ஸ்டேட்டஸ் கம்ஃபர்ட் எல்லாம் அப்புறம் தான். முதல்ல பசிக்கு சாப்பாடு, பசிக்கிற சமயத்துல சாப்பாடு, அதுல உட்காந்து எங்க அபியாசம் பண்றது, எங்க டைம் இருக்கு, 5 நிமிஷம் லேட் ஆயிடுது, நம்ம எழுந்துக்க லேட் ஆயிடுதுன்னா முதல்ல கட் ஆகுறது பூஜை தான். ஏதாவது கட் பண்ண முடியுமா? மலமூத்திரம் போகிறத கட் பண்ண முடியுமா? குளிக்கிறத கட் பண்ண முடியுமா? ஒரு லெவலுக்கு மேலே எதுவுமே கட்ட முடியாது. முதல்ல ஈஸியா ஏதாவது நிறுத்தலாமா? சரி பூஜை நீ பண்ண முடியல, பகவானே சேவிச்சு போயிடும், அவ்வளவுதான். 5 நிமிஷம் பண்ற பூஜையா, 1 நிமிஷம் ஒரு பூவை போட்டு போயிடும். இப்ப முதல்ல அதான பிரேக் ஆகுது. அப்ப அர்ஜுன் நினைக்கிறேன், நீ சொல்றது ஈஸியா இருக்கு, பிராக்டிக்கலா பார்க்கும்பொழுது எவ்வளவு தூரம் சாத்தியம் தெரியலையே கிருஷ்ணா, எப்படா முடியும்? இப்ப கோவிலே வேலை பண்றதா வச்சுக்கோங்களேன், காலத்துல அழகா 6 மணி கோவில் போன ரூட்டீனா பூஜை பண்றான், ரைட், அவளுக்கு பூஜையே ஜென்மா, அவளுக்கு சாப்பாடே அவ்வளவுதான். சோ வேற வழியே இல்ல, பெருமாளோட தலையெழுத்து இவன் முகத்தை முழிச்சாகணும், அவளுக்கு தலையெழுத்து பெருமாள் முகத்தை முழிச்சா நம்ம எல்லாம் டைம் வச்சுண்டு பெருமாள் கிட்ட போக வேண்டியிருக்கு. அவளுக்கு அவளுக்கு பெருமாள் கிட்ட போனாதான் சாப்பாடு, கோவில்ல போய் பூஜை பண்ணாதான் அவளுக்கு பிரடன் பட்டுரு. அப்படி இருந்தா பரவாயில்லடா, எல்லாரும் 1008 வேலைகள்ல ஓடிட்டு இருக்கோம், அப்ப என்னடா பண்றது அப்படின்னு அர்ஜுனன் யோசிக்கிறான், மனசுலதான் யோசிக்கிறான், வாய திறந்து கூட கேட்கல. அதுதான் பகவான், நீங்க மத்தவா கிட்ட வாய திறந்து சொன்னா கூட எனக்கு புரியாம சொல்ல வேண்டாமான் சண்டை போடுவான். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒன்னு எதையான சொல்லாது, எனக்கு புரியும்படியா சொல்ல, உனக்கு என்னதான் உனக்கு கிளியரா சொல்லு அப்படின்னு. நீங்க சுவாமி கிட்ட எப்படி சொன்னாலும் அவருக்கு புரியும், வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, ஹதயம் அவருக்கு நன்னா தெரியும். அர்ஜுனன் நினைச்சுட்டான், அடுத்த க்ஷணம் பகவான் அழகா சிரிச்சுட்டே சொன்னான், ஜோரா அர்ஜுனா ஒரு கால் உனக்கு இந்த மாதிரி அபியாசே அப்படி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ மதர்த்தமபி கர்மானி குருவன் சித்தியம் அவாப்யசி. ஒரு கால் உன்னால அபியாசத்துல கூட உனக்கு ஒரு சாமர்த்தியம் இல்லை, அசமர்த்தோசி அபியாசே அப்படி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ, எனக்காக கர்மா பண்ணு. டெய்லி பூஜை பண்ணாம நல்லா இருக்க முடியும், பல்தேக்காம இருக்க முடியுமா? குளிக்காம இருக்க முடியுமா? குளிக்காம கூட இருக்க வச்சுக்கோங்க. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணாம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? அடுத்தவாளோட பேசாம இருக்க முடியுமா? வீட்டை பெருக்காம இருக்க முடியுமா? துணியை மடிக்காம இருக்க முடியுமா? நிறைய இதெல்லாம் ருட்டீன் பண்ணியே ஆகணும், நோவே எங்கேயும் எஸ்கேப்பே ஆக முடியாது. பகவான் சொல்றான், உனக்கு அபியாசம் பண்றது கூட முடியலே வச்சுக்கோயே, அபியாசே அப்படி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ, எனக்காக கர்மா பண்ணு. நீ என்ன பண்றியோ, நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ருட்டீன் இருக்கு, காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ருட்டீன் டெய்லி சமைக்கணும், இன்னைக்கு வந்தேக்கா நாளைக்கு வாழைக்கா ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களை, இருக்கிற காய்ச்சி தானே பண்ண முடியும், பூசாமல் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி திருப்பி கிரகவனுக்கு அதெல்லாம் டிஃபன் பண்ணணும், மத்தியானம் சாப்பாடு பண்ணா, ராத்திரி டின்னர் பண்ணணும், ருட்டீன் 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 ருட்டீன். இன்னைக்கு பால் 2 பேர் தான், எக்ஸ்ட்ரா ஒரு பால் வாங்கணும், யாரை பூசா வந்தா இன்னும் 2 லிட்டர் பால் வாங்க, இதே தானே. இதுக்கு மேல பெருசா யோசிக்கிறதுக்கு அப்படி வரணும், யோசிக்க முடியாது. இதை ஒழுங்கா பண்ணிட்டோம்னாலே இன்னைக்காவது நம்ம ரொம்ப திருப்தியா இருக்கணும், ருட்டீன் ஒழுங்கா பண்ணிட்டோம்னு அர்த்தம். எந்த இடத்துலயும் ருட்டீன் பேக்லாக் இல்லாம இருந்து கொடுத்தோம்னா, ஸ்திரீகள் ஃப்ரெஷ்ஷா இருக்கானா, இன்னைக்கு ருட்டீன் ஒழுங்கா பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஸ்திரீகள் அப்படி கடுகடுன்னு இருக்காங்கன்னா, இன்னைக்கு எங்கேயோ ருட்டீன் மிஸ் பண்ணிட்டா அந்த கோபம் ஆத்துக்காரிலேருந்து குழந்தையிலேருந்து வேலைக்காரிலேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் போகும். அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துடும் நமக்கு, ஒரு கில்ட்டி ஃபீலிங், சார் இது பண்ணிருக்காங்க பண்ணிருக்கோம். அப்புறம் தன்னைத்தானே ஒரு நொந்துப்போம், ஒரு 5 நிமிஷம் தூங்கி தொலைச்சு இன்னைக்கு நீனா போச்சு, 5 நிமிஷம் தூங்குற எங்கடா வரணும், 1/2 மணி நேரம் லேட்டா வைக்கிறோம் பாருங்க, ஃபாஸ்டா வைக்கிறோம் பாருங்க, அங்கதான் மாட்டோம். கடிகாரம் கரெக்டா இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராது. 1/2 hour ஜாஸ்தி வச்சுட்டு அது 1/2 hour ஃபாஸ்டா ஓட நமக்கு தெரிஞ்சுண்டு நம்மளை எவ்வளவு அழகா ஏமாத்திக்கிறோம் பாருங்க, நம்ம மைண்டை எவ்வளவு கேவலமா டியூன் பண்றோம். கேவலம்னு சொல்றேன் தப்பா வச்சுக்காதீங்களோ, நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். ராத்திரி தூங்கும்பொழுது 5 மணிக்கு எழுந்துக்கணும் அவ்வளவுதானே, எப்படி நம்ம தேவையில்லாம நம்மளே கொண்டு நம்மளை ட்ராப் பண்ணிக்கிறோம் பாருங்க, வேற யாரும் நம்மளை ட்ராப் பண்ணவே இல்லை. இந்த 1/2 hour தூக்கம்ன்றது பெருசா சிறுசான்றதுல மைண்டு, அதே எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ராத்திரி வழி இந்தியா பொருள் அப்படின்னா 11 மணிக்கு பேக் பண்ணுவேன், 3 மணிக்கு ஏர்போர்ட் கிளம்பணும், நான் 2:30 திரும்பி 5 நிமிஷம் தூங்கலான்னு தோணிதுக்கா அலறி அடிச்சு எழுந்துருவேன், 2 மணிலேருந்து மூணாகல பார்த்துட்டு, அப்ப எப்படி முடியறது? அதே தான் நீங்கள், இது யாரோ புதுசா உங்களோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி, ஒன்றும் ஒரு 4 டேப்லெட் கூட எனர்ஜி வரலையே. ஸோ எல்லா நாளும் ஓடிட்டு இருக்கு, வெள்ளிக்கிழமை தான் தானாவே அப்படி லேசினஸ் வருது, வெள்ளிக்கிழமை கொண்டு இந்த லேசினஸ் நீ வச்சுக்கொண்டு கிஃப்ட் கொடுத்துதா, முன்னாடியே மைண்ட் செட் ஆயிடுது, ஓகே நாளைக்கு ரிலாக்ஸ்டா, ரிலாக்ஸ்டுன்றது வேற லேசினஸ்ன்றது வேற, நம்ம இன்னைக்கு லேசினஸ் எல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டோம், ரிலாக்ஸ்டா டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, லேசினஸ் தான் சோம்பேறலாம், அப்படி நிறைய குழப்பிட்டு நம்ம வாழ்க்கையை. அப்ப வெள்ளிக்கிழமை தானாக இந்த லேசினஸ் வந்துடுது, சனிக்கிழமை கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். அது மண்டே இந்த நாள சொல்றேன், சண்டேன்னு உடனே கிடக்கணும், நாளை காவல் அவ்வளவுதான், மைண்ட் தானா செட் ஆகிறது. அப்ப இங்கதான் பிரச்சனை, வெளியில எதுவுமே பிரச்சனை இல்லை. வெளியில எல்லா பிரச்சனையா இருந்தாலும் இங்க சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். இங்க ப்ராப்ளம் இருந்தா எல்லாமே சரியா இருந்தாலும் எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால பகவான் சொல்றான், மத்கர்ம பரமோபவ. அர்ஜுனா, நிறைய கர்மாக்கள் பண்ணணும், அதனால எனக்கு அபியாசம் பண்ண முடியாதுன்னு சொல்றலடா. அபியாசம் பண்றதுக்கு டைம் இல்ல, நாலு மணி நேரம் பூஜை பண்றதுக்கு டைம் இல்ல இல்லையா. பல் தேய்க்கிறத எனக்காக பல் தேய், குளிக்கிறத எனக்காக குளி, கிருஷ்ணா உனக்காக குளிக்க ரொம்ப ஈஸி ரே, இல்லதானே கஷ்டம் இருக்கா. எப்படி பல் தேய்ச்சே ஆகும், இல்லைன்னு நமக்கே தாங்காது. அந்த பல் தேய்க்கிறத கிருஷ்ணான்னு நீங்க பல் தேய்ச்சே வச்சுக்கோங்களேன், இதுவே ஒரு அபியாசம், இதுவே ஒரு அர்ச்சனையாயிடும். ஏன்னா பகவான் பார்க்கவோ இந்த வேலையை கூட எனக்காக பண்றாளே, ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். நீங்க தனியா உங்களை சமப்படுத்திண்டு டைம் அலாட் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்துல பூஜை நம்மள உட்கார்ந்துட்டு தான் பண்ணணும்னு பகவான் சொல்லவே இல்லை. அபியாசே அப்படி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ, எனக்காக கர்மாவை செய், எனக்காக கர்மாவை செய். ரொம்ப ஈஸி அது. நீங்க பல் தேய்க்கும் போது கிருஷ்ணன் நினைச்சு தேய்க்க முடியுமான்னா, கோபிகைகள்லாம் அப்படிதான் இருந்தா, கோபிகள் விரும்ப அப்படி பிரேமையில ஓடி போய் டான்ஸ் ஆடணும் மட்டும் நினைச்சிடாதீங்க. தி பெஸ்ட் கர்ம யோகிஸ்னா கோபிகைகள் தான். ராசக்கிரீடம் போது மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினாலே ஒழிய, அது வரைக்கும் ஒரு இடத்துல கூட அவளுடைய கர்மாவை விட்டுட்டு இவளுக்கு பண்ணி தொலைய வேண்டியிருக்கேன்னு ஒரு நாளை நினைச்சிருக்கு. அப்படி நினைச்சுட்டதுனாலே உங்களோட ஹாப்பினஸ் நீங்களே கொண்டு போட்டுக்கிறீங்க. அந்த ருட்டீன்ல அவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு அதுல. அதுல உங்களுடைய கெப்பாசிட்டி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு தானே இருக்கு. அரை லிட்டர் பாலை வாங்கிட்டு எட்டு பேர் இருந்தாலும் காஃபி போட முடியறதோன்னு அது ருட்டீன் பண்ணதான். அது தண்ணி கலப்பையோ எதை கலப்பையோ அப்படி போயிட்டே இருக்கணும். அப்ப எப்படி அந்த ருட்டீன் தானே உங்களுக்குள்ள ஒரு பலம். நீங்களே ஒரு அஞ்சு நாள் ருட்டீன் இல்லாம இருக்கும் டல் ஆயிடுவேன். ருட்டீன் தான் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா வச்சுருக்கு. ஆனா அந்த ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜிய சமயத்துல பாரம்னு நினைச்சுடுறோம், அங்கதான் நொந்து போயிடும். பகவான் சொல்றான், நீ பாரம்னு நினைக்காத, எனக்காக பண்ணு, எனக்காக பண்ணு. அவ்வளவுதான் பகவான் சொல்றான், நீ வாத்துக்காரர்கள் சமையல் பண்ற, பட் எனக்காக பண்றேன் நினைச்சுக்கோ. எத் பாவம் தத் பவதி. கோபிகள் அதான் பண்ணான், அவாத்து துணியதான் துவைச்சுட்டு இருப்பா, கிருஷ்ணனுடைய துணி நினைச்சு துவைப்பா. அதனாலே என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்திதியில பகவான் கிருஷ்ணன் பிரம்ம மோகனம், பிரம்மாவுக்கு ஒரு மோகத்தை கொடுத்து எல்லா குழந்தைகளும் கொண்டு ஒழிக்க வச்சுட்டான் பாருங்க. அப்ப கிருஷ்ணனே அவாத்து குழந்தையா வந்துடுறான், அவாத்து குழந்தைகளா கிருஷ்ணன் வந்துட்டான். அப்ப கிருஷ்ணன் அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கிறான், கிருஷ்ணனோட வஸ்திரத்தை அவா துவைக்கிறான். அவ எதற்கு என்ன பண்ணிட்டு இருந்தான், தன்னாத்து துணியை தான் துவைச்சிட்டு இருந்தா, தன் குழந்தைகள் துணியை தான் துவைச்சிட்டு இருந்தா, தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய வீட்டுக்கு தான் சமையல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா மனசுல கிருஷ்ண ஸ்மரணம், மனசு தானே எதையோ நினைச்சிட்டு பண்றத விட கிருஷ்ணன் நினைச்சுட்டு, அவ்வளவுதான். குருவாயூரப்பன் பிடிக்கும்னா குருவாயூரப்பன் நினைச்சுட்டு, நான் இன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு சமையல் பண்றேன், அது நிஜமாவே ஒரு பெரிய சந்தோஷம். குருவாயூரப்பன் நமக்கு சாப்பிட போறோம் அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம். யாராவது திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டா அவளுக்கு சமைக்கிறதே நல்லா இருக்கும். யூஸ்வலா லேடி சமைக்கிறது எப்ப நல்லா இருக்கும்னா, திடீர்னு எதிர்பாராம ஒரு கெஸ்ட் வரணும், அன்னைக்கு சமையல் பண்ணுவா பாருங்க, தி பெஸ்ட் சமையல்லாம் அன்னைக்குதான் தி பெஸ்டா இருக்கும். அதுல ஆத்திரக்கு அளவு கூட கிண்டல் பண்ணா, யாரா வந்தா அது நல்ல சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னு. தி பெஸ்ட் சமையல் ஏன்னு கேட்டா, அந்த ஒரு ஜாக்கிரதை நல்லா பண்ணணுமே ஒரு ஆசை. சோ நீங்க பகவானுக்காக பண்ணும்பொழுது நிஜமாவே அந்த காரியத்தை ஒரு ஃபைன் டியூனிங் வந்துடும். பார்த்து பார்த்து ரசிச்சு பண்ணக்கூடிய ஒரு பாவம் வந்துடும். இப்ப குருவாயூரப்பனுக்கு பண்றோம் அப்படின்னா, தசைகள் பண்ணணும்னு தோணுமா, குருவாயூரப்பன் சாப்பிட போறான், குழந்தை சாப்பிட போறான், பாண்டரங்கன் சாப்பிட போறான், சிவபெருமான் சாப்பிடறாரு அப்படின்னா, அப்ப அந்த ஒரு லெவல் தானே. இப்ப நம்ம யாருக்காக பண்றோமோ அவளுடைய லெவல்ல நமக்கு அந்த ஒரு ஏறுவோம் இல்லையா, மேல அந்த முன்னேற்றம் இருக்கும் இல்லையா. அவளுக்காக அது கேட்டா மாதிரி, அப்ப குருவாயூரப்பனுக்காக, பாண்டுரங்கனுக்காக, திருப்பதி பெருமாளுக்காக அப்படின்னா, பெருமாள் நம்ம வந்து சாப்பிட போறாருன்னா இதை விட வர என்ன வேணும், அவர் வந்து சாப்பிடறாருன்னா, அப்ப அந்த ஆகாரத்துல அந்த ருச்சி பண்ண முடியுமான்னா பண்ண முடியும், முடியாது ஒண்ணுமே கிடையாது, நிச்சயமா முடியும். மனசு நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி அறிவு இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், பெரிய ஹெல்த் இல்லாம இருக்கலாம், ஓகே, பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஸ்மார்ட்னஸ் இல்லாம இருக்கலாம், மனசு இல்லாம யாருமே இல்லை. நம்ம கிட்ட இருக்க பெரிய பலம் மனசு, உங்களுக்கு வேற எதுவுமே தெரிய வேண்டாம். பெரிய சான்ஸ்கிரிட் தெரியலன்னு கவலைப்பட வேண்டாம். எனக்கு நிறைய ஸ்லோகங்கள் தெரியல கவலைப்பட வேண்டாம். எனக்கு பெருசா விரதம் இருக்க முடியல கவலை வேண்டாம். எனக்கு பெருசா பூஜை பண்ண தெரியல வேண்டவே வேண்டாம். ஒரு கவலையுமே வேண்டாம். வேற எந்த கவலையுமே உங்களுக்கு வேண்டாம். மனசு இருக்கேன் பெரிய பலம். எங்க போனாலும் நம்ம கிட்ட யாரும் எடுத்து போக முடியாது. மனசு மற்ற எல்லாத்தையும் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலாம். மனசை நாமளே டிஸ்டர்ப் பண்ணாலும் யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இந்த மனசுக்குள்ள என்ன வைக்கணும் என்ன வைக்க வேண்டாம் டிசைட் பண்றது நாம தான். அடுத்தவா இல்லை அடுத்தவா கிடையவே கிடையாது. சில விஷயங்கள் மறந்தே போயிட்டேன். மனசுல பதிய வைக்கல அவ்வளவுதான். சில விஷயங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கிறதே இல்லை. மனசுல பதிய வச்சுருக்கோம். யாராவது திட்டினது மறக்கிறதா? அவ்வளவு ஜாக்கிரதையா ஞாபகம் வச்சிருந்து அடுத்த ஜெனரேஷன் வேற சொல்லுவாங்க. எங்க அப்பா திட்டினார் அவர் போயிருப்பார். 40 வருஷம் ஆயிருக்கும். பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எங்க அப்பா திட்டினார். இப்ப நிறைய விஷயங்கள் உள்ள நம்ம தான் வச்சுட்டு இருக்கோம். அப்ப பகவான் சொல்றான் மத் கர்ம பரமோ பவ, எனக்காக கர்மா பண்ணு, மதர்த்தம் அப்படி கர்மாணி குருவன் சித்தம் அவாப்சியஸ். நீ எனக்காக கர்மா பண்ணாலும் உன்னால என்ன அடைய முடியும். ரொம்ப அழகா பகவான் சொல்றான் எனக்காக நீ கர்மா பண்ணு, நிச்சயமா உன்னால என்ன அடைய முடியும். முடியுமானா மகாபாரதத்துல ஒரு பிராமணர் ரொம்ப ஆச்சரியமா நல்ல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பிராமணனாலே நிறைய தபஸ் பண்ணணும், பிரம்மத்தை உணரணும், அதான் அவளோட ருட்டீன். இந்த காலத்துல பிராமணான்றது ஜஸ்ட் நம்ம எல்லாம் அந்த இதுல பிறக்கிறவங்க மட்டும்தான் பிராமணன் நினைச்சிருந்தோம். இட்ஸ் ஆல் அபவுட் கர்மா. வெறும குளத்துல பிறந்தனால மட்டும் பிராமணன் ஆக முடியாது. பெஸ்ட் சாமவேரியாருன்னா ராவணன், நல்ல பிராமணன். அவ அம்மா வந்து ஒரு ராட்சசி அசுர குணம், ஆனா அப்பா நல்ல பிராமணன். சாமவேர் அப்படி பண்ணாலும் சிவபெருமானே உருகுவார். ஆனா யாரா நல்ல பிராமணன் யாரா சொல்றோமோ உடனே சொல்ல மாட்டோம், பேர் கிட்ட போயிடுவான். ஏன்டா அப்படின்னா அவரோட குணம் சரியில்லை. அசுர குணம், குணம் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன இதுல இருக்கோன்றத விட நம்மளுடைய குணம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் முக்கியம். பிரஹல்லாதன் பிறந்தது அசுர ஜாதி, ஆனா பிரஹல்லாத ஆழ்வார் அப்படின்றோம். அவ்வளவு வசதி. ஆழ்வார்கள் பார்த்தோம்னா பிராமணான்னு பார்த்தோம்னா 2-3 பேர் தான் தெரிவா. மதுரகவி ஆழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார், பெரியாழ்வார், 3 பேர் தான். அப்ப 9 பேருமே நான் தான் தான் ஆண்டாள். எந்த ஜாதினே கிடையாது. அவர் அயோனிஜியா பிறந்துட்டார். நம்மாழ்வார் பார்த்தோம்னா அவர் சூத்ர ஜாதி அப்படின்றோம். ஆனா அவர் தான் ஆழ்வார்களுள்ள தலைவர் அப்படின்ற. என்ன அப்படி ஒரு பிரம்ம தியானம் கலியுகத்துல 16 வருஷம் புளிய மரத்துல உட்கார்ந்து இந்த தியானம். இந்த பிராமண சத்திரிய வைசியா சூத்ரான்றது பகவான் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கான். இது இவா வசதி இவா தாழ்த்தின் கிடையவே கிடையாது. பகவத்கீதையை சொன்னதே சந்தேகம் தான். தேரோட்டி தான், ஒரு கார் டிரைவர் மாதிரி தேரோட்டி தான் சொல்றான். யாரோ ஒரு பெரிய பிராமணா உட்காந்து சொல்லு. ஆனா அந்த சஞ்சயன் சொன்ன பகவத்கீதைக்கு தான் பெரிய பெரிய பிராமணா சங்கரர் ராமானுஜர் மத்வாச்சர் எல்லாம் வியாக்கியானம் எழுதினான். அவருக்கு பிடிக்கல அப்படின்னா சஞ்சயன் பேரை எடிட் பண்ணி தான் எழுதணும். சஞ்சய உபவாசலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே எழுதுறேன். சோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இவா வசதி இவா தாழ்த்தின்னு சொல்லவே இல்லை. வேதவியாசர் ஒரு மீன்கார பொண்ணுக்கு பிறந்த குழந்தை, நாரத மகரிஷி வீட்டு வேலை பண்ற பொண்ணுக்கு பிறந்த குழந்தை, பாகவதத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. வித்துரர், வித்துரரை போல இனிமேல் தர்மத்தை பேச ஆள் கிடையாது. வித்துர நீதி அவ்வளவு சிரேஷ்டம் மகாபாரதத்திலையும் பாகவதத்திலையும். பகவான் கிருஷ்ணன் 125 வருஷம் பூமியில இருந்தான். வேலைகள்லாம் முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு கிளம்புறான். கிளம்பும் பொழுது உத்தவரை மீட் பண்றான். பேஷண்ட் இருக்கா. அப்ப பகவான் முகம் அவ்வளவு பிரசன்னமா இல்லை. புத்தவர் கேட்கிறார், என்னாச்சு கிருஷ்ணா, என்னமோ ஒரு யோசனை அப்படின்னு. எனக்கு வித்துரனை பார்க்கணும்னு தோன்றது, ஆனா பார்க்க முடியல. வித்துரனை நினைச்சிட்டு பகவான் கிளம்புறார். அத்தனை பேரையும் விட்டார் பகவான், அத்தனை பேரையும் விட்டார். ஒரு வேலைக்காரி பிள்ளைதான் வித்துரன். அந்த வித்துரனை நினைச்சிட்டு சுவாமி வைகுண்டத்துக்கு போறார். கதர்றார் உத்தவர், ஏ வித்துராணி பாக்யசாலி, எல்லாரும் எந்த பிரபுவை ஸ்மரணம் பண்றாளோ அவன் ஒன்ன ஸ்மரிச்சுட்டு கிளம்பினான். அதானே வசதி. பகவான் வேலைக்காரி பிள்ளைங்க வித்துரன் அப்படி ஓடுறான் பகவான். எல்லாரும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சரா கிருஷ்ணன் கிட்ட. பகவான் வித்துரநாதுக்கு போய் கதவை தட்டி பசிக்கிறது ஏதானா குடுன்றான். வித்துரர் சொல்றாரு, கூழ் தாண்டா கிருஷ்ணா இருக்கு, குடு 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 குடு. அவர் சொல்றாரு, டம்ளர் கூட இல்லடா, கூழ்லாம் டம்ளர்ல குடிக்கூட, கையில கொண்டா அப்படின்னு பகவான் கையில ஏந்தி குடிக்கிறான். அதுல குடிக்கும் பொழுது இந்த விரல் இடுக்க வழியா கூழ் வெளியேறுது. அது வேஸ்ட் ஆயிடப்படாதுன்னு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கை எடுத்து இந்த சங்கு சக்கரவர்த்திக்கு ஓரத்தை போட்டுட்டோம். அந்த 2 கையால இந்த கையிலேந்து வருகிற கூழ அந்த கையில வாங்கி பகவான் சீகரிக்கும். அத்தனை வசதி வித்துர. சோ இது பகவான் வந்து பக்தியைத்தான் பாக்குறான். பக்தியை தவிர வேற எதுவுமே பெருசு இல்லை. இப்ப கம்பெனில எல்லாம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், லேபர் கிளாஸ், அவ்வளவுதான். சோ எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். அந்த மாதிரி பக்தியில எல்லாரும் சமமா. இது ரொம்ப பெரிய டாபிக், ஜஸ்ட் சொல்றேன். பகவான் எந்த விதத்திலையும் யாரையுமே பிரிச்சு பார்க்கவே இல்லை. ராமச்சந்திரமூர்த்தி குகனை தோல் மேல கைய போட்டு உகந்து உயிர் தோழன் நீ எனக்குன்றார். நான் உனக்கு குட் ஃப்ரெண்ட் சொல்ல, நீ எனக்கு குட் ஃப்ரெண்ட். அவனை பெருசாக்குற உகந்து உயிர் தோழன் நீ எனக்குடா. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு யாரு கிடைப்பா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ற. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல, நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற. சோ பகவான் ரொம்ப கிளியரா இருக்கான், சரிவா புரிஞ்சுட்டோம்னா ஈஸி. ஆச்சரியம், இந்த மகாபாரதத்துல ரொம்ப அழகா நிறைய தர்மங்கள் சொல்லியிருக்கான். அதுல ஸ்வதர்மம் இந்த விஷயங்கள்லாம் கர்மங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பிராமணர் நல்லா தபசு பண்றாரு, ஜோரா உட்காந்து தபசு பண்ணி தபசு பண்ணி தேவையில இருந்துட்டு இருக்கா. ஒரு நாள் அவர் மரத்து கீழே படுத்துட்டு இருக்கார். மரத்துல ஒரு கொக்கும் காகமும் சண்டை போடுறது, சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அது மேல இந்த சருகெல்லாம் கீழே விழுந்தது. இந்த பிராமணனுக்கு கோபம் வந்தது. நிம்மதியா படுக்க விடுறதா, இன்னும் அநியாயம் பண்ணி தொலையறது அப்படி கோபமா அந்த கொக்கை பார்த்தா, கொக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பலா கீழே விழுந்தது. உடனே பிராமணன், ஐயோ தப்பு பண்ணிட்டமேனு தோணும் இவருக்கா, நான் சித்தி அடைஞ்சிட்டேன்னு தோணுது. அதான் பிரச்சனையே, நமக்கு எங்கெல்லாம் தப்புன்னு தோணணுமோ அங்கெல்லாம் அப்படி காலர் தூக்கி கொண்டு அலைஞ்சிடணும். அதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு. பிராமணர் பார்த்தா எனக்கு சித்தி வந்து கொடுத்து, இனிமேல் யாராவது என்ன முறைச்சானா தண்டிச்சிருவேன். தண்டிக்கிறதுக்கு என்ன விஷயம், இனிமேல் யாராவது நான் பண்ண தண்டிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்து கொடுத்து. அழிக்கிறதா ஒரு பெரிய விஷயம். அழகா உடனே பசிச்சது, சரின்னு சொல்லி கிராமத்துல போய் பிக்ஷை எடுக்கலாம் அப்படின்னு போறார். போறார் ஒரு வீட்டு வாசல் நின்று, அம்மா பிக்ஷை போடுமா அப்படின்னு சார். உள்ளேந்து ஒரு ஸ்திரீ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ வரேன் அப்படின்ட்டா. இவர் வெயிட் பண்றாரு வெயிட் பண்றாரு வெயிட் பண்றாரு, வரவே இல்லை. அவருக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கா மனசுல அப்படின்னா, அவ உள்ளேந்து சொன்னா, வெயிட் பண்ணுங்கோ, உங்க கோபத்துக்கெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிறதுக்கு நான் ஒன்னும் கொக்கு கிடையாதுன்னு சார். பிராமணருக்கு தூக்கி வாரி போடுது. சாதாரண ஒரு குடும்பஸ்திரீ, இவளுக்கு ஒண்ணு கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்ட்டு உள்ளேந்து பிராமணர் பார்த்தார். நம்ம காட்டுல யாருமே கிடையாது, அந்த காட்டுக்குள்ள நம்ம ஒரு கொக்கை எரிச்ச விஷயம் இந்த ஸ்திரீ வெள்ள வந்து கூட பேசுற, உள்ளேந்தே சொல்ற வெயிட் பண்ணு, இஷ்டம் இருந்தா வெயிட் பண்ணு, உன் கோபத்துக்கெல்லாம் எரிஞ்சு போகிறதுக்கு நான் கொக்கு கிடையாதுன்னுட்டான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், பிக்ஷை கிடைக்கிறதோ இல்லையோ அவளுக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டுக்கணும். அந்த அது தெரிஞ்சா சமாதானம், அப்பாடா இது இவளுக்கு எப்படி தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு நின்றுட்டு இருந்தா. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஸ்திரீ வெள்ள வந்தா, பிக்ஷையோட வந்தா. சொன்ன, அம்மா நீ பிக்ஷை போடலாம் பரவாயில்ல, நான் கொக்கரிச்ச விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சு, நீ என்ன தபசு பண்ற என்ன ஜபம் ஜபிக்கிறாய் அப்படின்னு. அவ சிரிச்சா, அதெல்லாம் ஒன்னும் நான் பண்ணல, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. என்னுடைய வீட்டுக்காருக்கு நான் பாட்டுக்கு என் கைங்கரியம் என்ன உண்டோ, என் கர்மா என்ன உண்டோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு உடம்பு முடியல, படுத்துட்டு இருக்கார். அவருக்கு நான் சுசுஷ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் தர்மம் அதுதான், அதனோட முதல் தர்மம் அதுதான். இதனால ஸ்திரீகளை குறைச்சு வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த காலத்துல அப்படின்னா நிறைய அர்த்தம் ஆயிடுது. ஈக்குவல் எப்பவுமே ஈக்குவலா தான் வச்சிருக்கா. கிரக லட்சுமி தானே சொல்லியிருக்கா, யாரா கிரக விஷ்ணுன்னு சொல்றாள. பொண்ணை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்றாள். பொண்ணை பார்த்து ராமன், பையனை பார்த்து ராமன் மாதிரி இருக்கான், கிருஷ்ணன் மாதிரி இருக்கான் யாரா சொல்லியிருக்காள. எல்லா இடத்திலையுமே ஏற்றம் ஸ்திரீகளுக்குத்தான். இன்னைக்கும் பெரிய யஜ்யம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல மாமி நின்று தோல்ல தர்பய தொட்டாத்தான், இல்லாட்டி ஒன்னும் யூஸே கிடையாது. அதனாலதான் ராமச்சந்திரமூர்த்தியே யஜ்யம் பண்ணும்போது பக்கத்துல சீதையுடைய பிரதிமையை வச்சுட்டு பண்ணான். அது எதிர்வேதத்துல கூட நின்னாதான் நடக்கும், இல்லாட்டி அந்த கர்மாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு இருக்கு சாஸ்திரம். அப்ப அவ்வளவு தூரம் வசத்தியா தான் வச்சிருக்கான், எந்த விதத்திலையும் கீழே இறக்கி வைக்கவே இல்லை. அவ சொன்னா, நான் என்னுடைய ஒரு குடும்ப தலைவிக்குன்னு எனக்குன்னு என்ன கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கோ, விதிக்கப்பட்டிருக்குன்னா அவ குடும்பத்தை மெயின்டைன் பண்ற ஒரு மெத்தட் இருக்கு. எல்லா குடும்பமும் மெயின்டைன் பண்ற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு இல்லையா. அத நான் சத்தையோட பஞ்சன் பதிவிரதா, பதிவிரதா நிறைய பேசிட்டு இருக்கும். பதிவிரதா தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்றான். காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி ரூபேச்ச லக்ஷ்மி சமயா தரித்ரி ஸ்னேகேச்ச மாதா சயனேது வேஷ்யா சத்கர்ம யுக்தாக குலதர்ம ஸ்திரியாக. இந்த ஒரு ஆறு விஷயங்கள் பதிவிரதா தர்மம் அப்படின்னு சொல்றது. காரியேஷு தாசி, ஆத்து வேலைகளை பண்ணும் பொழுது ஒரு வேலைக்காரி மாதிரி, அந்த காலத்து வேலைக்காரி மாதிரி, இந்த காலத்துல இல்ல அந்த காலத்து, அவ்வளவு அழகா பண்ணுவா. காரியேஷு தாசி ஆசையாசி, அந்த பாத்திரம் தேய்க்கிறது ஒரு பெரிய சுகம், அழுக்க எடுக்கிறது ஒரு ஆனந்தம் தெரியுமா. அழுக்க எடுக்கும் பொழுது அழகா பகவானுக்கா பண்ண உள்ளுக்குள்ள கழுக்கும் போகும். தேவகூதினா அப்படிதான் கர்மா பண்ணிட்டு இருக்கா. கர்தம பிரஜாபதியோடைய மனைவி தேவகூதி பண்ணி பண்ணி வேற ஒண்ணுமே அவளுக்கு தெரியாது. அவ ஒரு தபசுமே பண்ணல. ஆனா பகவான் கபிலாச்சாரியா பகவான் தானே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரம்ம ஞானத்தை அவளுக்குதான் உபதேசம் பண்றார் பகவான். அழகா சாங்கிய தத்துவம்னு கர்தமரை கூட நீ காட்டுக்கு போய் தபசு பண்ணணும் துரத்தி விட்டுட்டார். அப்பா கேட்டா குழந்தை என்னடா பண்ண காட்டுக்கு போய் தபசு பண்ணணும்ட்டான். தேவகூதி வந்து உட்காடுறான். குழந்தை இப்படியே உப்பு புளி மிளகாவோட ஜென்மா போயிடுது. ஒன்பது குழந்தைகளை பெற்ற எல்லாத்துக்கும் சீமன் தான், அது பேரன் பேச்சு இப்படியே போயிடுது. இன்னைக்கு அம்மாவாசை வாழைக்காய் வாங்கினா, நாளைக்கு தீபாவளி இதை பண்ணா அதை பண்ண, இப்படியே போயிடுத்துறா ஜென்மா, ஒண்ணுமே தெரியாம போயிடுத்துறா அப்படின்றா. அப்ப அவளுக்கு தான் அழகா அந்த உப்பு புளி மிளகா மாதிரியே சாங்கிய தத்துவம். ஒண்ணு இல்லம்மா, அஞ்சு கர்மேந்திரியம்மா, அஞ்சு ஞானேந்திரியம்மா, இப்படி ரொம்ப அழகா இருக்கும். சிம்பிளா இவ்வளவுதாம்மா இவ்வளவுதாம்மா, இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல போனா கடைசியில பிரம்ம தத்துவம் இவ்வளவுதாம்மா அப்படின்றா. அவளுக்கு அழகா உட்காந்து சொல்ல, அவளுக்கு எங்கேயிருந்து அவ தனியா போய் எங்கேயுமே தபஸ் பண்ணவே இல்லை, மொத்த கால நிக்கவே இல்லை, கர்தமராவது நின்ன. அந்த கர்தமருடைய தபசுக்கு இவள் ஒத்தாச பண்ணா பாருங்க, அதுலயே இவளுக்கான எல்லாம் கடைச்சுடுறாரு கர்தமர். அவ்வளவு அழகா சொல்றார், அதையே தியானம் பண்ணி தேவகூதி அவ்வளவு அழகா தன் சரீரத்தை அப்படியே விடுறா. சரஸ்வதி நதியோட அவ சரீரம் கலந்துடுற ஜலப்பிரவாகமா. அவ தனியா எங்கேயும் போய் தன் உடம்ப வருத்திண்டு தவம் பண்ணாள் அப்படின்னு இல்லவே இல்லை. அவளுடைய கர்மா கர்மாதான் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப கஷ்டம். நீங்க சும்மா ஒரு அஞ்சு மணி நேரம் உட்கார எப்படி இருக்கும், பைத்தியம் பிடிச்சிடும். ருட்டீன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்து அப்பாடான் இருக்கு, ருட்டீனே இல்லை. இந்த ஏர்போர்ட் இருக்கு உட்கார எவ்வளவு கஷ்டமா இருக்கும், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். உட்காரவும் முடியாது அலையவும் முடியாது, இப்படியே என்னமோ பண்ணும். அதே ரொட்டீன் வேலை வேலை தலைவலிக்கிறதா, ரொட்டீன் பண்ணும்பொழுது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கு இல்லையா, பண்ணிட்டு இருக்கேன் பண்ண முடிகிறது அப்படின்னு. அவ சொல்றா அந்த தேவகூதி மாதிரி, சொல்றா நான் என்னுடைய கர்மா பண்றேன், காரியேஷு தாசி, வீட்டுல வேலைக்காரி மாதிரி இழுத்து போட்டு எல்லாம் பண்ணணும். அந்த வேலை செய்யறதுல ஒரு உத்வேகம், காரியேஷு தாசி, இது என் வீடு, இந்த வீட்டை நடத்த வேண்டிய பெரிய பொறுப்பை பகவான் என்கிட்ட கொடுத்திருக்கான். இந்த வீட்டு தலைவனும் இந்த வீட்டு குழந்தைகளும் என்ன நம்பி இருக்கா, எவ்வளவு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் அது, சாதாரண பொசிஷன் கிடையாது, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஒரு மூணு பேரும் ஆத்து, மூணு பேரோ நாலு பேரோ, அந்த நாலு பேருடைய சாப்பாட்டுலேருந்து துணியிலேருந்து, அப்ப கூட அன்னைக்கு நான் பேஸ்புக்ல படிச்சேன், குழந்தை ஆத்துக்கு வரான், அம்மா கிட்ட கேட்கலாம் பேனா எங்க, சாக்ஸ் எங்க, ஷூ எங்க, நோட் எங்க, மொபைல் போன் எங்க, உள்ள என்னைக்கா உள்ள நுழைகிறான், அப்பா மட்டும்தான் இருக்கான், ஒரே கேள்விதான் அம்மா எங்க, மற்ற கேள்வியே கேட்கறது இல்லை, ஒரே கேள்வி. அம்மா இருந்தா இவ்வளவு கேள்வி கேட்கிறானா, ஆத்துக்குள்ள வந்தா அம்மா இல்ல அப்பா மட்டும் தான், அம்மா எங்க முதல் கேள்வி, முடிச்சு போச்சு. அப்ப எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிள் பொசிஷன். அப்ப எல்லாரும் அப்படித்தானே, ஆத்துக்காரர் பாக்கணும், அம்மா சூ எங்க வச்ச எல்லாம் ஏழே முக்காவது பேப்பர் படிச்சுட்டு இருப்பான், பெருசா புதுசா பண்ண போறது இல்லை. ஆனா எட்டு மணிக்கு கடன இது, அது எங்க வச்சு, இது எங்க வச்சு, இந்த வீட்டுல வச்சது ஒழுங்கா இருக்கா, இவாதான் வச்சிருப்பான், அவ வீடு தானே. ஆனா இவ்வளவு பேர் டிபெண்டா இருக்கா இல்லையா, சோ இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை பகவான் தான் காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, அட்வைஸ் பண்றதுல ஒரு மந்திரி மாதிரி, ஒரு மினிஸ்டர் மாதிரி, அப்படி அட்வைஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி இருக்கு பாருங்கோ, இது சரியா வருமானு எனக்கு தெரியல அப்படி சொல்லணுமா. சீதா மாதா ரொம்ப அழகா ராமாயணத்துல பகவானிடத்துல வந்து ரிஷிகள் எல்லாம் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணும்பொழுது பகவான் சொல்றான், நான் அசுரால் எல்லாம் வதம் பண்றேன், கவலைப்படாதீங்கன்ற, தாயாருக்கு தூக்கி வாரி போறது, அசுராளுக்கு நமக்கும் பிரச்சனையே இல்லை, இவருங்க சம்பந்தமே நம்ம அசுரால போய் வதம் பண்றேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு தாயார் பெருமாள் கிட்ட அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்றேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, இவ்வளவு அழகா பீடிக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்றான். சொல்லி முடிச்சு விட்டு ஏதோ எனக்கு தோணித்து நான் சொன்னேன், நம்ம காட்டுக்கு தவம் பண்ண வந்திருக்கோம், இந்த கையில வில்லு அம்பெல்லாம் இருக்கிறதா உங்க புத்தி இப்படி போயிட்டு இருக்கு, அதனால இதெல்லாம் ஓரத்தை வச்சுட்டு தப்போ வாழ்க்கை வாழலாம் அப்படின்ட்டான். பகவான் எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா காட்டுக்கும் நான் ராஜா, இது ராஜ தர்மம், அதனாலே வதம் பண்ண வேண்டிய தர்மம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பகவான் அவள் சொல்றதெல்லாம் கேட்டு அவளுக்கு அழகாக பதில் சொல்ல, ரொம்ப அழகா இருக்கும். இது ராமாயணம் மகாபாரதம் ஏதோ ஸ்டோரி, ஒரு பகவான் நம்ம வாழற முறையை சொல்லி கொடுத்துருக்கேன் கிளீனா. நீங்க ராமாயணம் வாசிச்சல்னா பகவான் அப்படின்னு ஓரத்தை எடுத்து வச்சுட்டு, வெறும் ராமன் மனுஷனா, ஏன்னா வால்மீகி பகவான மனுஷனா மட்டுமே தான் பிரசன் பண்ணிட்டு வராது, ஏதோ சில இடங்கள்ல மட்டும்தான் பகவானா சொல்ற, மற்ற எல்லா இடங்களும் மனுஷன் 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 மனுஷன். அப்பா அம்மா சொன்னா கேட்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு பிரதர் பிரதர் கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு ராஜா ஒரு பிரஜை கிட்ட எப்படி இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எல்லாமே, நீங்க பாகவதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாசிட்டிவா எப்படி, ஹவு டு ஹேண்டில் லைஃப், இவ்வளவுதான். ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப், ஹவு டு அக்செப்ட் த ரியாலிட்டி ஆஸ் இட் இஸ். இதெல்லாமே நம்ம கஷ்டமா இருக்கு. இது அவ்வளவு அழகா ராமாயணம் பாகவதம் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. சோ அந்த அட்வைஸ் பண்ணும் பொழுதும் அந்த மினிஸ்ட்ரி, ஒரு மினிஸ்டர் எப்படி ரொம்ப ஜாகிரதையா இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னமே ஒழிய உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, உங்களுக்கு புத்தியே இல்ல சொல்லப்படுது. எங்க தங்கையாத்துக்காரை பாருங்க எப்படி இருக்க, ஸ்மார்ட்டான போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த ஒரு மினிஸ்டர் அந்த ஒரு ரேஞ்ச் அதுதான். காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேச லக்ஷ்மி, க்ஷமயா தரித்ரி. அலங்காரத்துல லக்ஷ்மி மாதிரி இருக்கணும். அவனே நிறைய நகை போடணும் அர்த்தம் இல்லை, நிறைய நகைலாம் இவ்வளவு சித்திரத்துல போட, லட்சுமி தேவி நிறைய நகை போடாங்க யார் பாத்துட்டுன்னு எனக்கு தெரியல. லட்சுமி தேவி கையிலேயே அப்படி தங்க நாணயெல்லாம் கொட்டுற மாதிரி எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது கோவில போன தங்க நாணயம் கொட்டிண்டா இருக்கு. லட்சுமி தேவி பிரார்த்தனை பண்ணா நடக்கிறது. கனகதாரா ஸ்தோத்திரம், அது அவருக்காக சொல்லல, அது முக்கியமா பாக்கணும். கனகதாரா ஸ்தோத்திரம் சங்கரர் தனக்காகவோ தன்னோட அம்மாவுக்காக சொல்லவே இல்லை, பக்கத்தாறு மாமிக்காக சொன்னான். ஒரு நெல்லிக்கா கூட அவாத்திரம் விழவே இல்லை. மிகமாத்த மகாதேசிக ஸ்ரீ ஸ்துதினு சொல்றார் தங்கநாயகி கிட்ட, அவருக்காக இல்லை இன்னொருத்தருக்காகத்தான். அப்படியே வர்ஷிக்கிறார் தங்க நாணயங்களா தங்கநாயகி தாயார். ரூபேஷு லக்ஷ்மினா பிரசன்னம், எப்பொழுதுமே லக்ஷ்மி மாதிரி இருக்கணும்னா பிரசன்னமா ரொம்ப ஆனந்தமா இருக்கணும். ஒரு ஆத்திர ஒரு ஸ்திரீ சந்தோஷமா இருந்தா குடும்பமே சந்தோஷமா இருக்கும். ஆத்திர ஸ்திரீ டென்ஷன் ஆயாச்சுன்னா குடும்பமே டென்ஷன், அவ்வளவுதான். ஆத்திர எப்படி இருந்தாலும், குடும்பத்துல யார் எப்படி இருந்தாலும், ஒரு ஸ்திரீ கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டான்னா நிஜமாவே லைஃபும் ஃபேமிலியும் அவ்வளவு ஜோரா இருக்கும். அந்த காலத்துல பாட்டிகள்லாம் 12 குழந்தைகள் 13, நமக்கு இங்க ஒண்ணுத்துக்கே திணறது, 1-2 மூச்சு அவ்வா அப்படின்றோம். 12-13 குழந்தைகள் வெங்கல பானையில சமைப்பா, எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் வெங்கல பானையில ஆன்டிக்கா ஓரத்தை வச்சுட்டோம். வெங்கல பானையில குமிட்டி அடுப்புல விறகு அடுப்புல அத்தனையும் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்பா. அண்ணா தலைவாரி வெயில் எடுத்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாவே இருப்பா. இந்த முகம் சொணங்கியோ இவ்வளவு பேருக்கு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கோன்னு சொல்லி நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு எல்லாம் வந்தாச்சு, தோசமா வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும் நினைக்கிறேன், பாக்கெட்ல இந்தியாவில கிடைக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போன் செய்தால் போது வீடு வேடு ஊட்டி விடுவோம் சொல்லிட்டு, அவ்வளவுதான். அடுத்த லெவல் அதுதான் பாக்கி இருக்கு. இதெல்லாம் பார்சல்ல வந்துடுது, அடுத்த லெவல் ஆடான்னா வாயை திறந்தா ஊட்டி விட்டுருவோம், எக்ஸ்ட்ரா 20 dirham கொடுத்தா போதும் விடுவா. அவ்வளவு லெவல் போயாச்சு, எல்லா கம்ஃபர்ட்டும் வந்தாச்சு. அப்ப ஏன் என்ஜாய் பண்ண முடியலன்னா அந்த கர்மாவை ரசிக்கல. நாம அவ அந்த அடுப்படிக்குள்ளேயேதான் இருந்தா, ஆனா அவ ரசிச்ச அந்த லைஃப், அவ என்ஜாய் பண்ண அந்த லைஃப் நிஜமாவே ஒரு அன்சாட்டிஸ்பைடா. ஒரு நாள் கூட வார்த்தை சொன்னதே இல்லை பாருங்க, என்ன வாழ்க்கை இதுன்னு நொந்துண்டதே நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் எத்தனையோ பாட்டிகள் நான் பார்த்திருக்கேன், நொந்து போனதே இல்லை, எதுக்குமே நொந்து போனது. பிரசன்னம் அதான் ரூபேச லக்ஷ்மி க்ஷமயா தரித்ரி. பொறுமை எப்படி இருக்கணும் அப்படின்னா பூமாதேவி போல, அவ்வளவுதான். இன்னி வரைக்கும் பூமாதேவிக்கு தான் பொறுமை, பூமாதேவி போல பொறுமையா இருக்கணும். ஸ்னேகேச மாதா, ஸ்னேகம் காட்டுறதுல ஒரு மாதாவா இருக்கணும். அன்னம் போடும் பொழுது நம்மனு கொண்டு கம்பளர் வைக்கிறது எல்லாம் இல்லை, போடும்பொழுதே ஆசையோட ரசிச்சு, அவள் என்ன டென்ஷன்ல இருந்தாலும் அவள் சாப்பிடும் பொழுது அந்த டென்ஷனை குறைச்சு. ஒரு அம்மா குழந்தை சாப்பிடதானே முக்கியமா வைப்பான். அப்ப அன்னம் பரிமாறும் பொழுது பர்த்தாவை ஸ்னேகேச்ச மாதா, சயனேத்து வேஷ்ய, சயனத்துல வேசி மாதிரி இருக்கணும். இந்த 6 விஷயங்களை சொல்றோம், இருக்கா நீங்க தான் பாத்துக்கணும், நான் சொல்ல முடியாது. காரியேஷு தாசி, வயிற்றுல வேலைக்காரி மாதிரி வேலை செய்யணும். கரணேஷு மந்திரி, அட்வைஸ் பண்றதுல மந்திரியா இருக்கணும். ரூபேச்ச லக்ஷ்மி, அலங்காரம் பண்ணிக்கிறது லட்சுமி மாதிரி இருக்கணும். பொறுமையில க்ஷமயா தரித்ரி, பூமாதேவி போல இருக்கணும். ஸ்னேகேச்ச மாதா, சயனேத்து வேஷ்ய, சக்கர்ம யுக்தாக, குலதர்ம ஸ்திரியாக. இதுதான் தர்மம். இந்த 6 பண்ணியாச்சுன்னா அவளுக்கு தெய்வமே அடிபணி, அவ சொன்னா தெய்வமே கேட்கும், எல்லாமே வசப்படும், சந்தேகமே வேண்டாம். அந்த ஸ்திரீ அப்படிதான் சொல்றா, இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், என் வீட்டுக்காருக்கு நான் என்ன பண்ணமோ, என் குடும்பத்துக்கு என்ன பண்ணமோ அதை நான் சத்தையோட பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். உடனே சொல்லிட்டு அவர் சொன்னார், இதுக்கு அவரை விண்ணத்திற்கு நிறைய கேட்கிறார். அவர் சொன்னா எனக்கு மேலே பதில் சொல்ல டைம் இல்லை, எல்லாம் பேச ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு ஒரு வேலை இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நேரம் மார்க்கெட்டுக்கு போங்க, அங்க ஒரு தர்ம வியாதர் இருக்கா, அவர் சொல்லுவார் அனுப்பி விட்டுட்டார். இவருக்கு தூக்கி வாரி போடுறது தர்ம வியாதரா, வியாதர் அப்படின்னா கசாப்பு கடைக்காரன். கசாப்பு கடைக்காரங்கிட்டப்போ அவன் தர்மத்தை ஞானத்தை சொல்லுவான், எவ்வளவு மோசமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க, நிலைமை டெரரிஸ்ட் ஞானத்தை சொல்லுவானே அப்படி இருக்கும். அந்த மாதிரி இது கசாப்பு கடக்கார வியாதர் இருக்கா, தர்ம வியாதர்னு பேரு. அவர் இடத்துல போய் கேளு, அவர் சொல்லுவார். இவருக்கு தூக்கி வாரி போடுறது என்ன, இது தர்ம வியாதரா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேச நிக்க கூட இல்லை, ரிப்ளை பண்றதுன்னு நிக்கல. அவள் பாட்டுக்கு உள்ள போனா வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவர் வீட்டை விட்டு வெளில இறங்கினதில்லை, அங்க போனதில்லை, எங்க போனதில்லை. ஆனால் இந்த மனசு ஒருமுகப்பட்டிருக்கு பாருங்க, இந்த மனசு ஒருமுகப்பட்டாச்சுன்னா உலகத்தை நடக்கிறதுனா ஈஸியா புரியும், எல்லாமே தெரியும். தனியா நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசெல்லாம் டைவெர்ட் ஆகி போகிறதுனாலதான் நம்ம எல்லாருமே நிறைய நாலேஜ் கேதர் பண்றோம். நாலேஜ் வேற விஜயம் வேறு, நிறைய நாலேஜ் கட்டாமச்சான் எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ, கூகுள் வேற வந்து கொடுத்தா எல்லாத்தையும் கூகுள போட்டு எடுத்துருது. நமக்கு அவசியம் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் கேதர். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது பிக் ஜீரோவா இருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது அவ்வளவுதான், அதுதானே தெரிஞ்சுக்கணும். அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டா, இவர் எப்படி தேடிண்டு வரா, இப்படி பாக்குறா, மார்க்கெட் குள்ள வந்தாச்சு. இப்படி பாக்குறா, ஒரு கசாப்பு கடை நிறைய பேர் நிக்கடா லைனா இருக்கு. இதுல யார் அந்த தர்ம வியாதர் கசாப்பு இறைச்சி வைக்கின்னு இருக்கா ஐயா அப்படின்னு இப்படி பாக்குறார். அப்ப ஒருத்தர் அங்கே இருந்து, பிராமணரே என்னதான் தேடின்னு வந்தேன், நான் தான் தர்ம வியாதர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னுட்டார். இவரு தூக்கி வாடி போடுறது, இவர் யாரும் கேட்க கூட இல்லை, அடுத்த வாக்கில விசாரிக்க கூட இல்லை. இந்த கசாப்பு கடை என்னதான் தேடின்னு வந்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, வியாபாரத்தை முடிச்சுட்டு வரேன், கசாப்பை வெட்டி வீட்டுக்கு வரேன். சௌக்கியமா பிராமணர் பார்த்தா தலையில கைசு உட்காந்து கொக்கு எரிச்சதே தப்பு தோணி பிடிச்சது, மாத்தி மாத்தி எல்லாரும் டான்சர் பண்ண. அவருக்கு ஒண்ணும் புரிய மாட்டார், தான் பெரியாள் நினைச்சா இவரோட ஒருபடி மேல இருக்கா அந்த லேடி, அவரை விட ஒருபடி மேல இருக்காரு அந்த வியாதர். இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம எல்லாம் ஓகே இவாள் இப்படி இருப்பா, அவரே ஒரு முடிவு பண்ணிச்சுன்னு கிடையவே கிடையாது. எத்தான பெரியவா உண்டு தெரியுமா, நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ரொம்ப சர்வசாதாரணமா அவபாடு இருந்திருக்கு. எத்தனையோ பெரியவாள் ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப அழகா இருந்திருக்கா, அவள் பெரிய மகாத்மாக்கள், மகாத்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவாளால கண்டுபிடிக்கவே முடியாது. எத்தனையோ பெரியவா, எத்தனையோ பெரியவாள் லோகத்துல பிரகடனமே ஆகல. நமக்கு ஏதோ ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தெரிஞ்சா பெரிய விஷயம். மற்றவாள்லாம் குடும்பத்துல இருந்துண்டு அவ்வளவு அழகு அசீதராய்யா குடும்பத்தை இருந்தவர்கள், அவருக்காக கங்கை ஆகர்ஷண மானா, எங்கேயோ கும்பகோணம், எங்கேயோ கங்கை ஒரு இத்தினோண்டு குளத்துல வந்தா அப்படின்னா அவர் குடும்பத்தை விட்டு எங்கேயும் போகலையே, ஆத்துக்குள்ளதானே இருந்தா. அவருடைய தர்மத்தை பண்ணதுக்கு கங்கை இன்னி வரைக்கும் ஆகர்ஷணம் ஆயிட்டு இருக்கா அப்படின்னா சத்தியம்தான், எதுலையுமே இது கிடையாது. குந்தி, கோபிகைகள், பஞ்ச பாண்டவர்கள் இவெல்லாம் ஒன்னும் எங்கேயும் தனியா போகலையா. குந்தி என்ன பண்ணா சொல்லுங்க, அவ குடும்பத்தை காப்பாத்துறதும் வேலையாடும், ஆனா அவளுக்குதான் கண்ணன் தோளோட தோல் நின்றுட்டே இருந்தான். இந்த சமயத்திலேயே குந்தியை விட்டு கொடுக்கவே இல்ல கண்ணன், கூப்பிட்டா வந்து நிக்கிறான். என்னத்த சொல்லுத்த, துவாரகை போக வேண்டாமா, சரியத்த போகல, அவ்வளவுதான். என்ன அழகு, பகவான் கூட 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 நின்றுட்டே இருக்கான். எத்தனை விஷயங்கள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை ஆச்சரியங்கள். ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கார் பிராமணர், அழகா அந்த தர்மவியாதர் வியாபாரம் எல்லாம் முடிச்சார், கையெல்லாம் அலம்பிண்டார், அந்த பணம் கிடைச்சி இருக்க சிறுகின்றார். தர்மவியாதர் வந்தார், பிராமணர் வாரும் போலாம். இவர் கேட்டார், எங்க அப்படிங்க, என் வீட்டுக்கு போலாம் வாங்கும் உபதேசம், வாங்கும் எனக்கு வேலை இருக்கு, அது முடிச்சு சொல்றேன் அப்படின் வேற வீட்டுக்கு போற. பார்த்தா தூக்கி வாரி போடுறது பிராமணருக்கு, இவரோட வீடு பேஸ்மெண்டே இல்லாம அந்தரத்துல நிக்கிறது. தர்ம வியாதரோட வீடு பேஸ்மெண்ட் தான் நிக்கணும், பேஸ்மெண்டே இல்லாமல் தனியா அந்தரத்துல அப்படி நிக்கிறது. பிராமணர் கீழே குனிஞ்சு பாக்குற, மேல குனிஞ்சு பாக்குற, எட்டி பாக்குற, பேஸ்மெண்டே இல்ல, தனியா அப்படி நிக்கிறது இவரோட தப்போபலத்தினால. அப்படி ஒரு தப்போபலம் அழகா அவர் சொன்னார், கொஞ்சம் உட்காந்து இருக்கும், நான் அப்பா அம்மா உள்ள இருக்கா, அவளுக்கு பண்ண வேண்டியது பண்ணிட்டு வரேன்னு உள்ள போங்க. உட்காந்து கண்ணில் கைசு உட்காந்து இன்னைக்கு பசியும் போச்சு, எல்லாம் டென்ஷன் வந்து கொடுத்து உட்காந்துட்டே இருக்கா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்போ கோபமே வரல. ஏன்னா அப்ப கோபப்பட்டதுக்கே கொக்கேன்று நினைத்தாவே அவங்க சீ சொல்லிட்டா, அவருக்கு அவளுக்கு தெரிஞ்சதே பெரிய விஷயம். இவர் வந்த உடனேயே இவருக்கு எப்படி என்ன தெரிஞ்சது, அந்த ஸ்ரீ அனுப்பினாலே அவர் தானே கவலைப்படாதீங்கன்றார். இவர் பார்த்து அந்த ஸ்ரீ இவர்கிட்ட எப்படி வச்சு, அவர் வீட்டுக்குள்ளதான் போனான். இந்த காலத்து மொபைல் சொன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு, அதுவும் இல்ல. எங்கே அவர் சொன்னா, எங்கே இவர் புரிஞ்சின்றார், இவருக்கு ஒன்றும் புரியல, அப்படியே உட்காந்துருக்கார். ரொம்ப நேரம் ஆச்சு. தர்ம வியாதர் உள்ள போனா என்னதான் பண்றாரு, எட்டி பார்த்தார். அம்மா அப்பா வயசானவா இருக்கா, அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் முடியாம இருக்கா, அவளுக்கு பாதங்கள்லாம் பிடிச்சு விட்டு அவள் காலெல்லாம் அலம்பி விட்டு கொஞ்ச நாள் அவளோட உட்காந்து பேசிட்டு. இதெல்லாம் ஒரு தர்மம், குடும்ப தர்மத்துல எல்லாரும் கூடணும், எல்லாரும் பேசணும், இதெல்லாம் நிறைய இருக்கு. நிச்சயமா அது இன்னைக்கு அதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம ஆத்துல ஆளாளுக்கு ஒரு மொபைல் போன் வச்சு உட்காந்துருக்கோம், உட்கா இருக்க வீட்டுல எல்லாம் சேர்ந்துருக்கிறது ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த ஆத்தெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப ரசமாக ஆனந்தம். அந்த காலத்துலதான் அவ்வளவு நல்லா இருந்தது வண்டிய. ஒரு பாட்டுக்கு அழகா உட்காந்து பேசிட்டு அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு இவ்வளவு வருமானம் வந்ததுப்பா, இந்த மாதிரிலாம் ஆச்சு, இப்படி எல்லாம் சொல்லி பேசினா அப்பா எதோ சொல்றாரு, அம்மா எதோ சொல்ல, எல்லாம் கேட்டு சிரிச்சு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்றா, என்ன பார்க்க ஒருத்தர் வந்திருக்கா, என் கூட பேசுறதுக்காக காத்துருக்கா, நான் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டமா அப்படின்றார். பெரிய ஞானி. உடனே அழகா அப்பா மசிய போய் அப்படிலாம் காக்க வைக்காதப்பா, போய் முதல்ல பேசு அப்படின்றார். உடனே அழகா வெள்ள வர இந்த பிராமணர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார். பிராமணர் கேட்டார், முதல்ல ஒன்னு சொல்லுங்க, அந்த ஸ்திரீ அவ எல்லாம் அழகா தன் வீட்டுக்கான வேலைகள்லாம் பண்றா, கர்மாவெல்லாம் பண்றா, அதனால அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க என்ன தபஸ் பண்றீங்க, என்ன தியானம் பண்றீங்க? ஒன்னும் பண்றதில்லை. நான் என்னுடைய வேலைகள் என்ன உண்டோ அதை ஸ்ரத்தையோட, பகவான் எனக்கு இந்த மாதிரி வேலைகளை கொடுத்திருக்கான், இந்த மாதிரி ஒரு லைஃப் பேட்டர்ன் கொடுத்திருக்கான், இந்த மாதிரி அப்பா அம்மா கொடுத்திருக்கான், இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கான், இது பகவத் பிரசாதம். பிரசாதம்னா ஒண்ணு லட்டு பாயசம் இப்படி நினைச்சிட்டு இருக்கும். நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ பகவத் பிரசாதம். இந்த உடம்பு பகவத் பிரசாதம், இந்த குடும்பம் பகவத் பிரசாதம், உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆத்துக்கார் குழந்தைகள் மனைவி பிரதர் சிஸ்டர் என்னவோ எல்லாமே பகவத் பிரசாதம், பெஸ்ட் பிரசாதம். ரொம்ப அழகா பார்த்து 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 நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து நம்ம கர்மாவை குறைச்சு சத்கதி அடையறதுக்காக கொடுத்துருக்கான். மனசுக்கு ஆத்துக்கார புரிஞ்சுக்கிறது இல்லையே பல விஷயங்கள். நம்ம எப்பவுமே தூரத்துல இருக்க வாழ இடத்துல விட்டு கொடுக்க தயாரா இருக்கும், ரொம்ப பக்கத்துல இருக்க வாழ்றது அவா புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், அங்கதான் பிரச்சனையே வருது. முன்ன பின்ன தெரியாதவா கிட்ட ஜஸ்ட் லைக் தட் பழகிடும், ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நமக்கு வேண்டப்பட்டவான்னா அவா நம்மள புரிஞ்சுக்க வேண்டாமான்றோம், ஏன் நம்ம புரிஞ்சுக்கலாமே, அவாதான் புரிஞ்சுக்க என்ன அவசியம் இருக்கு, அட்லீஸ்ட் அவா இப்படிதான் புரிஞ்சுட்டு இருக்கோம், இதுவே பெரிய விஷயம் தான். ரைட்டா, நோன் டெவில் இஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல். தெரிஞ்ச பிசாசு தெரியாத தேவதைய விட உத்தமம், இதோடதான் பண்ணுன்னு தெரியுமே, இப்படி பண்ணா ஒரு கோச்சிப்பார். அப்ப கோச்சிக்காம என்ன வழி உண்டு அதை பண்ணிட்டா போதும், அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள். இது பண்ணா அவருக்கு பிடிக்காது, இதுதான் பண்ணுவேன், இது பண்ணா ஏன் கோச்சிக்கணும் அப்படின்னா, சரி பண்ணாம விட்டுருலாமே, இதுக்கு ரொம்ப சிம்பிள். நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், இப்படி போலாமே. இந்த லோகமே குண தோஷத்தினாலதான் வந்திருக்கு, இங்க குணமும் உண்டு தோஷமும் உண்டு. ரோஜா செடி மாதிரி முள்ளும் இருக்கு பூவும் இருக்கு, பூவை தொட்டா குத்தாது, முள்ள தொட்டா குத்து, எதை தொடரும் உங்ககிட்டதான் இருக்கு. தாமரை அழகாத்தான் சேத்துலதான் வளரும், சேத்துல வளரும் தாமரை தள்ள முடியாது, சேர் இல்லைன்னா தாமரை ஜெயிக்காது, சேர் இருந்தா தான் தாமரை காகாது. எதை எடுத்துக்கணும், எல்லாருக்குள்ளயும் பாசிட்டிவ் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் நெகட்டிவ் இருக்கு, அதையும் கொதிக்கிறதுன்றோம். எல்லாரும் நெகட்டிவா பேசுறோம், அப்பா அடிச்சு விளாசணும், ஆனா சோலார் எனர்ஜி கண்டுபிடிச்சவனுக்கு அப்பா நல்ல வெயில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனர்ஜி, அவன் அப்படி பாசிட்டிவா யோசிச்சுட்டான. முதல் சோலார் எனர்ஜி தான் நம்ம பெரியவாதான் கண்டுபிடிச்சா வச்சுக்கோங்க, வராம போடலாம் அப்பலாம் போடலாம், எதையும் மிஸ் பண்ணதே இல்லை நமக்கு தெரியும். அத்தனை சின்ன சின்ன விஷயங்கள், சம்மர் வந்து கொடுத்தா வடாத்த போடு காயவை எது என்ன அழகு, நிஜமாவே சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்தா நம்ம பெரியவா. தலவாழை இலை அந்த ஒருத்தர் எம்பிஏ பண்ணிருக்காரு, ஒருத்தர் பெரிய ரிசர்ச் பிஹெச்டி பண்ணிருக்காரு, தலவாழை இலையில பரிமாறத பத்தி ரிசர்ச், ஏன் இப்படி பரிமாறுறோம், ஏன் இந்த ரைட் ஏன் இந்த லெஃப்ட் இப்படி பரிமாறணும், ஏன் சாப்பாடு இங்க, ஏன் காயம் அப்படி மாத்தி போடப்படாதா, அதுக்கு டீடைல் சொல்றாரு. சாதம் இந்த சாதம் தான் நிறைய வேணும், சோ அது இந்த பக்கம் வேணும், அது நிறைய அங்கே எடுத்துட்டு சாப்பிடக்கூடாது, தொட்டுக்கிறது மட்டும் அங்கே இருக்கணும். ஏன் ஒரே ஆர்டரா போடணும் அப்படின்னா, தூரத்துல இருந்து பார்த்தாலே கம்மியா இருக்கா, சரி போடலாம்னு தெரியும், இந்த இடத்த கம்மியா இருக்கா பாயசம், சோ ஒரு ருட்டீன், இப்படி பக்கத்துல இருந்து ஒரு இலையா பார்த்தா பாயசம் வீட்டி பார்த்தாலும் அவன் சாப்பிட்றவங்க ஒரு மாதிரி இருக்கும். சோ எல்லாரும் ஒரு பிஎஸ்சி ரொம்ப பெரியவா பண்ண எதுவுமே ஹம்ப கிடையாது, தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் எவ்ரி திங். அர்த்தமுள்ள இந்து மதம், காது குத்தரில இருந்து மெட்டி போடுறதுல இருந்து மோதிரம் போட்டுக்கிறது, தெர் இஸ் எ ரீசன். மெட்டி போடுறது எதுக்குன்னா கர்ப்பைக்கு நல்லது, அதனால கல்யாணத்து போது போடுறோம், யூட்ரஸ்க்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த். ஏன் வெள்ளியில போடுறோம் அப்படின்னா அது கான்டாக்ட் கிரியேட் பண்ணும், பூமியிலேருந்து எனர்ஜியை கொடுக்கும். காது குத்துறது, காதை பாதுகாப்பு அப்படின்னா ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற ஷேப் இருக்கும், அந்த ஷேப்ல இருக்கும், அங்க குத்துறது கண்ணுக்கு நல்லது, அதனாலதான். மூக்கு குத்துறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு, தெர் இஸ் எ ரீசன். எல்லாமே அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளீன் 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 கிளீன். சும்மா எதையோ ஒன்று பண்ணணும்ல, அழகில கூட ஒரு நியாயம் இருக்கு, ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு. மோதிரம் போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த நரம்புகள்லாம் அப்படி இதுவாகும், குடிமி வச்சுக்கிறது ரீசன் இருக்கு, ஆனா இந்த இடத்த தான் எல்லா இதுவும் அழகா வந்து நிக்கிறது. ஸோ அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக தான் குடிமி, நமக்கு ஏற்கனவே உஷ்ண பிரதேசம், அதனால குடிமி. கையில மெஹந்தி வச்சுக்கிறோம் பாருங்க, கரெக்டா கல்யாணம் விசேஷம் போது தான் வைப்பா, ஏன்னா நிறைய வேலை இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும், சோ நர்வ்ஸ் எல்லாம் தளர்ந்து போகும், எப்ப தூங்கும் எப்ப எழுந்துக்கும் தெரியாது, பாடி ஹீட் ஆகும். மெஹந்திக்கு வந்து அந்த கூல்னஸ் எஃபெக்ட் உண்டு மருதாணிக்கு. சோ இதை வச்சுட்டோம்னா இந்த இடத்துல எல்லாம் நரம்புகள் எல்லாம் வந்து நிக்கிறது. சோ இங்கேருந்து கூல் ஆச்சுன்னா உடம்பு பாடி கூலா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கல்யாணத்துக்கு மருதாணி வச்சுக்கோ, யார்த்த ஃபங்க்ஷன் தான் மருதா, என்ன அழகு, நான் ஃபாலோ மட்டும் பண்ணா போதும். சரி நிறைய இருக்கு, நான் சொல்றேன் ரொம்ப ஒண்ணுமே இல்லை, நான் சொல்ற 0.0001% கொட்டி கடக்க விஷயங்கள், அத்தனை விஷயம். சாப்பிடற மாதிரி பரிசோஷனம் பண்றோம் பாருங்க, இந்த கார்டு ரெடி பண்றோம், சாப்பாடு வரப்போறது கெட்செட் ரெடி, அதுக்காக உள்ள ஒரு சொட்டு தண்ணி இப்படி உள்ள விட்டு இப்படி குடிச்சிட்டோம்னா அது ரெடி ஆகிடும். ரைட், ஓகே, எல்லாம் வர்றேன், ரைட், மிலிட்டரி அலர்ட் மாதிரி சாப்பாடு போறோம், சாப்பாடு ரெடி அப்படின்னு எல்லாம் நிக்குமா, கடை 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 வேலையை ஆரம்பிக்கும். கெட்செட் ரெடி எல்லாமே, அத்தனை அழகு பிராணாயாமம். நம்ம எத்தனை வருஷம் வாழ்றோம்னு கணக்கு கிடையாது, எத்தனை பிராணம் விடுறோம் தான் கணக்கு. சோ மைண்ட் எமோஷனல் லெவல் சாதாரணமா இருந்ததுன்னா பிராணம் ரொம்ப ஈக்குவலா இருக்கும், நீங்க டென்ஷன் ரொம்ப வேகமா இழுத்து விடுது. எவ்வளவு பிராணன் தான் வச்சிருக்கா, 100 வருஷம் 50 வருஷம் கிடையவே கிடையாது. அந்த பிராணம் எவ்வளவு ஹோல்டு பண்றோமோ எத்தனை வருஷம் வேணா லைஃப் ஃபுல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்காக தான் பிராணாயாமம் எல்லாமே. பூஜை பண்றது எதுக்குன்னா ரிலாக்ஸ், பூஜை டென்ஷன் ஆயிடுச்சு, பூஜை பண்ண பெரிய டென்ஷன், பெரிய டென்ஷன் பூஜை பண்றது தான், பூஜை பண்றதே ரிலாக்ஸ் 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 எல்லாமே ரிலாக்ஸ் பண்றதுக்காகத்தான். தனியா நம்ம ரிலாக்ஸேஷன் எதுவுமே பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அத்தனை அழகா பெரியவா பண்ணி வச்சிருக்கா. இவ்வளவு இருக்கு விஷயங்கள். தர்மவியாதர் சொல்றார், நான் எனக்குன்னு பகவான் என்ன கொடுத்திருக்கானோ அது பகவத் பிரசாதம். என்ன கிடைச்சிருக்கோ ஆபீஸா இருக்கட்டும் எதுவான இருக்கும் பகவத் பிரசாதம். சில பிரசாதம் புளிக்கும், சில பிரசாதம் கசக்கும், அழகான். அப்ப ஏதோ நல்லது இருக்கத்தானே செய்யும். இந்த தீபாவளி எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் தீபாவளி தேசியம்னு ஒன்று சாப்பிடுவோம், ஏன்னா கரெக்டா ரொம்ப அழகு. இந்த தீபாவளி தேசம் சாப்பிட்டா இதெல்லாம் செட்டில் ஆகும், என்ன அழகா பண்ணி வச்சு, அது கொஞ்சம் நல்லா இல்லை, டேஸ்ட் இல்லை, ஆனாலும் இதுக்கெல்லாம் ஈக்குவல் தனியாக போய் அப்புறம் டைஜஸ்ட் ஆகலையும் டைஜீனை பிடிக்க வேண்டாம், டாக்டர் போய் செக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஆயில போட்டு அது பாட்டுக்கு வேலையா எல்லாம் ரொம்ப அழகு. ரொம்ப பார்த்து 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 மெனுவே அழகா இருக்கும். என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ரீசன்ஸ் உண்டு, எல்லாமே சொல்லி போனா பயந்ததுக்கு வேண்டியதுதான், எல்லாமே சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. செவ்வாய் வெள்ளி தான் ஸ்திரீகளுக்கு, நம்ம லீவா இருக்கிற சமயம் குடிச்சுட்டு இருக்கோம், செவ்வாய் வெள்ளி தான், புதன் சனி தான், இப்படிதான் குளிக்கணும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை குளிச்சோம்னா இங்க குளிக்க மாட்டோம், மேபி ஆபீஸ்க்கு தான் போயிட்டுனால சுப்டென்டினஸ் அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை குளிச்சோம்னா அந்த சந்தேகத்தோட பயங்கரமா இருக்கும். சோ உடம்புக்கு கெடுதல் நிறைய இருக்கு, ஆயுர்வேத சாஸ்திரம் எல்லாமே நமக்கு சௌக்கியமா வாழ்றதுக்கான வழிகள் தான். எதுவுமே நம்மள வந்து கட்டுப்படுத்தி அப்படி கிடையவே கிடையாது, நம்மள அப்படி போட்டு இன்டாக்டா பைன் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை. அழகா ரூட் காட்டி இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு, தி பெஸ்ட் தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கா. தர்மவியாதர் சொல்ல, எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ பகவத் பிரசாதம், பகவான் எனக்கு அழகா கொடுத்திருக்கான், அத நான் பகவானுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ற. ஞானத்தை பத்தி, தத்துவத்தை பத்தி, பிரம்மத்தை பத்தி பிராமணர் கை கூப்பிட்டார், கண்கள்ல கண்ணீர் வழியறது. ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு பிராமணருக்கு உபதேசம் மகாபாரதத்துல இருக்கு, அவ்வளவு அழகா உபதேசம் பண்ணா பிராமண கை கூப்பிட்டு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன், பிரம்மம்னா என்ன, ஜீவன்னா என்ன, தத்துவம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கேன், எத்தனையும் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவும் பண்ணிட்டு இந்த கசாப்பு கடை வேற வேணுமான்னு கேக்குறது, இவ்வளவு ரியலைசேஷன் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் ரியலைசேஷனே, என்னுடைய குல தர்மம் அது, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்வதர்மோ விகுணக பரதர்மா சனிஷ்டிதக, ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவகன்னு பகவான் கீதையில சொல்றான். குற்றமா இருக்கா மாதிரி இருக்கு, பிரயோஜனமே இல்லைன்னு தோணுனா கூட நம்முடைய ஸ்வதர்மம் வசத்தி, மத்தவா தர்மத்தை எடுத்தோம்னா அது எப்பொழுதுமே ஒரு பயத்தை கொடுக்கும் அப்படின்ற பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம் இல்லையா. இப்ப பிராமணா எத்தனை பேர் வேத பாடசாலை அப்படி இருக்கா, அவ தைரியமா இருக்கா. நம்ம பிராமணான்னு சொல்றோம், வேற வேலைக்கு வந்துட்டோம், ஒரு ஒரு அன்சர்டனிட்டி பயம் இருந்துட்டு தானே இருக்கு, என்ன சொல்வாளோ என்ன பண்ணுவாளோ, ரைட்டு ஓடுற வரைக்கும் ஓடணும், வேதம் ஜெபிச்சு வாழ ஓடுற வரைக்கும் அது ஓடும். எப்படின்னா அமாவாசை வரும் சாரதம் நமக்கு என்ன இருக்கா, தைரியமா இருக்கா, ரொம்ப கான்பிடண்டா. நீங்க இந்த வேத பாடசாலை குழந்தைகள் எல்லாம் பயந்து நடுங்கிதான் நீங்க பார்க்கவே முடியும், அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம ஆத்து குழந்தைகள் பயப்படாது, தைரியமா இரு, ஏன்னா வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் சதர்மம். சோ அதுக்காக நான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண தப்பா இருக்காது, நான் சொல்றேன் சதர்மத்தினுடைய பலத்துக்காக சொல்றேன். சோ எல்லாத்தையும் பண்ண முடியலனா கூட என்னென்ன சதர்மங்கள் நமக்கு இருக்கோ அதை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் பலம் கூடும், இன்னும் தைரியம் கூடும். அந்த மாதிரி அழகா ஜோரா இந்த தர்ம வியாதர் சொல்ற வியாத கீதைனே பேர். மகாபாரதத்துல பகவத்கீதை விசுவநீதி ஈக்குவலண்டா பேசக்கூடிய ஒண்ணு வியாத கீதை, தர்ம வியாதர் சொன்ன கீதை. அந்த பிராமணர் அதுக்கப்புறமாக இந்த தர்ம வியாதர் குருவா ஏற்றுண்டு அத்தனை விஷயங்களை கத்துக்கிறான். ரெண்டு பேரும் கர்மாவனால்தான் இவ்வளவு பெரிய தியானத்தை அடைஞ்சிருக்க. பகவான் சொல்றாங்க அபியாசே அபி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ மதர்த்தம் அபி கர்மாணி குருவன் சித்தி அவாப்சியசி. நீ எனக்காக கர்மா பண்ணாலும் நீ அடைய வேண்டியதை உன்னால் அடைய முடியும். அப்ப முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பெரிய மகானுபாவர், கலியுகம் பார்த்த பெரிய மகாத்மா கலிவாழ்லாம். அதனால கலியுகத்தை வந்ததுக்கு அவனுக்கு பெரிய பாக்கியம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தோட்டி சில பேர் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், அந்த காலத்துல லிட்டின்லாம் அள்ளிண்டு போவான், மலங்கள் அள்ளிண்டு போகிறதுக்குனே அவ தோட்டின்னு பேர் அவளுக்கு. சோ அவ நிறைய பேர் வருவா, எல்லாரும் அள்ளிண்டு போவா, பெரிய கஷ்டம் நிஜமாவே. அப்ப ஒரு நாள் ஒரு தோட்டி வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கதற, எனக்கு உள்ள மாதிரிலாம் பூஜை பண்ணணும், பஜனை பண்ணணும், எனக்கு நீங்க வந்து பகவான் நினைச்சு அப்படி அழறது, அப்படியே தண்ணீரே மறந்துருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கும் அந்த ஸ்டேஜ் அடையணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தோட்டி இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கும் பகவான் அடையணும்னு ஆசை இருக்கு, என்னெல்லாம் முடியுமா, எனக்கு அந்த ரைட்ஸ் உண்டா, எனக்கு பூஜையெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு எல்லாம் வழி சொல்லுங்கோ அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற, நீ அல்ற பத்திய மலத்தெல்லாம் இதெல்லாம் கிருஷ்ணனுக்காக பண்றேன்னு நினைச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் விவசாயம் பண்ணி பாருங்க, இருக்கிறதே நமக்கு வேண்டாம், நமக்கு அப்பா அம்மாவே யாரோ படுத்த படிக்க ஆயிட்டா வேண்டப்படா, அப்ப மலமூத்த தள்ளுறதே பெரிய கஷ்டம், ஒரு குழந்தைகளே ஒரு லெவல் வரைக்கும் தான் நமக்கு, அதுக்கு மேல ஒரு அன்இசினஸ் வந்துடும், இதெல்லாம் ஹியூமன் டெண்டன்சி, தப்பு தெரியுனே இல்லை, இவ்வளவுதான். அப்ப அந்த மலத்தலைமோ சொல்ற இத கிருஷ்ணனுக்காக பண்ணுன்ற, என்ன தைரியமான வார்த்தை பாருங்க. அவன் பார்ப்பான், ஐயோ இந்த அசிங்கத்தையா, அவர் சொல்றார் எல்லாமே பகவான் சிருஷ்டிச்சதுதான்டா, உள்ளுக்குள்ள அன்னம் போய் அந்த அன்னத்துடைய எல்லா எக்ஸ்ட்ராக்டும் எடுத்துட்டு பகவான் வெளில தரணும், இந்த சிஸ்டம் ரெடி பண்ணது பகவான் தானே, இந்த சிஸ்டம் பகவான் ரெடி பண்ணாம வராது, இன்னைக்கு எல்லாமே அப்படிதானே, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ன்றா, பேஸ் எங்கேன்னு பார்த்தா நம்ம உடம்புல இருந்தான், நீ உலகத்துல இன்னைக்கு அத்தனை விஷயங்கள் கண்டுபிடிப்பு எல்லாமே ஹியூமனுடைய பாடி எல்லாத்தையும் மற்ற விஷயம் பகவானுடைய சிருஷ்டிய பேஸா வச்சுட்டுதான், ஃபிளைட்டை கண்டுபிடிச்சானா பறவை வச்சுட்டு தானே, ட்ரெயினை கண்டுபிடிச்சானா இந்த ட்ரெயின் பூச்சி இருக்கணும், அதை பார்த்தானே எல்லாமே அப்படிதானே, எத்தனை விஷயங்கள் நீங்க எடுங்கோ இயற்கையிலேருந்துதான் ஐடியாஸ், இயற்கையை விட்டுட்டு ஒரு ஐடியாஸ் நிச்சயமா கிடையவே கிடையாது, சந்தேகம் பிடிக்கும், ஏன்னா இயற்கையை பார்த்துதானே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற எதுவுமே அசிங்கம் இல்லடா, பார்க்கிறவாளுடைய மனசை பொறுத்திருக்கு, ஒரு கை குழந்தை இருக்கு, அம்மா அழகா விளையாட விட்டுருப்பான், சாப்பிட்டுருக்கும், பால் கொடுத்துட்டு படுத்துட்டுருக்கும், விளையாடிட்டு இருக்கும், அம்மா சாப்பிட உட்காருவா, சாப்பிட உட்காந்துனதான் அதுக்கு ஆய் போகும், அம்மா அது பாட்டுக்கு ஆயில் இருக்கணும்னு விடமாட்டா, டக்குன்னு கை கிளம்புவா, ஓடி போவா, அதை எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கு எல்லாம் சரி பண்ணிட்டு சமத்தாருன்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிடுவா, ஐயோ நான் ஆய் தொட்டுட்டேனே, ஓ எனக்கு சாப்பாடு வேணும், அம்மாவுக்கு மட்டும் அறுவறுப்பே வராது, என் குழந்தை அது என்ன பண்ணும். அப்ப குழந்தைன்னு வரும்போது தன் குழந்தைகள் அறுவறுப்பு வரல இல்லையா, அது அசிங்கம் அதுவும் அசிங்கம் தானே, ஒன்றும் பெருசா ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. அப்ப மனசு, மனசுதான் காரணம், வெள்ளையன்று எதுவுமே கிடையாது, அறிவறுப்பு எல்லாமே மனோபாவம் தானே. அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் எதுவுமே அசிங்கம் இல்லடாப்பா, எல்லாமே பகவ சிருஷ்டி தான், பகவ சிருஷ்டியில குற்றம் குறையே கிடையாது, எல்லாமே வசத்தி தான் அப்படின்னு அவன் தோட்டி பார்த்தான். சரி சுவாமி இன்னிலேருந்து பண்றேன், அன்னிலேருந்து அது அள்ளும்போதுலாம் கிருஷ்ணனுக்காக அழுறேன், கிருஷ்ணனுக்காக அழுறேன், கிருஷ்ணனுக்காக அழுறேன், இப்படியே பண்ணி 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 பெரிய ஞானம் வந்துடுச்சு, அவ்வளவு பிரசன்னமா இருக்கும், அவனை பார்த்தாலே எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறான், அவன்கிட்ட கேட்கறான் என்ன பண்றான், நான் மலம் அள்ளும்போது கிருஷ்ணனுக்காக அழுறேன், சில பேர் திட்டுறான் இதெல்லாம் பண்ணி எவ்வளவு பெரிய பாபம்ன்றான், அவன் சொன்ன பாபம் இல்லையா, ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கேன், ராமகிருஷ்ணன் சொல்லியாச்சு அவ்வளவு, அதுக்கு மேல வேற அத்தாரிட்டியே கிடையாதுன்னு. கொஞ்ச நாள்ல அவன் முகம் பிரசன்னமாக பிரம்ம ஞானிக்குரியதான அந்த குணம், அந்த மனம், அந்த புத்தி, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, அவருக்கு மரணம் வரது, அப்படியே நினைச்சுட்டு இருக்கா, பிரத்யக்ஷமா கிருஷ்ணன் வந்து நிக்கிறான், தனியா அவர் போய் பூஜை பண்ணல, தனியா ஃபாஸ்டிங் இருக்கல, வேற எதுவுமே பண்ணல. அப்ப அந்த கர்மா கத்தன பலம் உண்டு, கர்மாவுடைய பலம் ரொம்ப விசேஷம், அதனால ஒரு மோட்சம் அடைஞ்சார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப உங்க கர்மாவுக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டு, இது இதை விட்டுட்டு நீங்க தனியா ஒன்று பண்ணும்போது டென்ஷன் ஆகுது, சோ இது எப்படி எப்படி பண்ணியே ஆகும் டில் தி எண்ட், இதை ஜாலியா பகவானுக்காக பண்ணிட்டேன்னா அவ்வளவு அழகா பகவான் கூட வந்து நிற்பான், செகண்ட் தாட்டே வேண்டாம், அக்ரூரர் உலகத்திலேயே மோசமான பாஸ்கெட் வேலை பண்ணது யாருன்னா அக்ரூரர் மித்ரர் இவாழ்லாம் தான். கிருதராசன் மினிஸ்டர் எவ்வளவு கஷ்டம் வளர்க்கறது எதுவுமே கிடையாது. புத்திரர் இருந்த அக்ரூர் கம்சனுக்கு மினிஸ்டர் டெய்லி பிளான் பண்ணி பிளான் பண்ணி கிருஷ்ணனை கொலை பண்றது ஆள் அனுப்பிட்டே இருக்கான். அக்ரூர் ஒவ்வொரு நாளா காத்துட்டு இருக்கார், கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணும் காத்துட்டு இருக்கார். 11 வருஷம் ஆயிடுது, கண்ணன் வளர்ந்தாச்சு. ஒரு நாள் கம்சன் கூப்பிடுறான், அக்ரூரை கூப்பிட்டு நீங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டதா, எனக்கு ஒத்தாசம் பண்ணணும்னா என்னன்னு, நீங்க போய் பிருந்தாவனம் போய் இந்த கிருஷ்ண பலராமனை மதுராவில தனுர்யஜம் நடக்கிறதுன்னு கூட்டிட்டு வரணும், நிறைய சாமான்லாம் எடுத்துட்டு போங்கோ, ரதத்துல போங்கோ, ரசந்து ஒரு அபிஷியல் லீவா கொடுத்து நடக்குமா. அது வரைக்கும் கம்சன் எல்லாரையும் கிருஷ்ணனை கொலை பண்றதுக்கு அனுப்பியிருக்கான். அக்ரூருக்கு அபிஷியல் லீவை கொடுத்து அபிஷியலா டிராவலிங் அலவன்ஸ் டிஏ எல்லாம் கொடுத்து நீங்க போய் கிருஷ்ணனை கூட்டிட்டு வாங்க. அக்ரூர் அசந்து போற, எப்படி சாத்தியம் அப்படின்னா கிருஷ்ணன் நினைச்சுட்டு கர்மா பண்ற. அதுக்கு பகவான் பார்த்தா நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு அக்ரூர் ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார். மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், எனக்கு எல்லா அமங்கலமும் நஷ்டமாயிடுது, ஏன்னா கண்ணனை கூட்டிட்டு வர போறேன்றார். எல்லாரும் மனைவி கிட்ட சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற, அவெல்லாம் நம்பல. என்னது கம்சனம் ரதத்தை கொடுத்து லீவெல்லாம் கொடுத்து கண்ணனை கூட்டு வர சொல்லணும். ஆமா ஆமா, எல்லாருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. அப்ப அக்ரூர் அந்த அவங்கிட்டதான் வேலை பண்ணிட்டு இருந்தார், எங்கேயுமே ஓடல, ஓட முடியாத ஒராள். அப்ப அவ்வளவு வஸ்தான ஒரு பாஸ், மகா பாவி, கண்ணுக்கு இருக்க தெரியாது. ஆனா இவர் தான் பாட்டுக்கு தன் கர்மாவை பண்ணார் பாருங்கோ, அவனுடைய பாபம் எது இவரை தாக்கல. அது இல்லாமல் கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுக்கு அவனே அனுப்புறான். இதான வேணும், பெரிய பாக்கியமா தானே, ஆச்சரியமா. இப்ப பகவான் உங்களை அங்கே கொண்டு வந்து துபாயில வச்சிருக்கான் அப்படின்னா, இப்ப ஏதோ சம்பாதிக்கலாம், இப்ப எல்லாம் இந்தியாவுக்கு வந்ததுன்னா ஒரு கோவில் குளத்துக்குலாம் போறது ஈஸியா தானே இருக்கு. அங்கேயே இருந்தா கூட போக முடியுமான்னு தெரியாது. இந்த வாட்டி லீவில் ஒரு கோவில் போயிட்டு வந்துடும், இந்த வாட்டி குலதெய்வம் கோவில் போயிட்டு இருந்தோம், எப்படி தோன்றது வருஷத்துக்கு ஒரு தான் போகும். ஊர்லயே இருந்தா போகணும் நினைச்சிருந்துருக்கேன், நீங்க ஊர்ல பல பேர் பார்க்கலாம், போகணும் நினைச்சிருந்துருக்கேன், போகவே முடியல. பகவான் கிருபை பண்ணணும், பகவான் என்ன வாத்துக்கு வந்து நீ வராது கோவிலுக்கு இப்போதைக்கு, நீ ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது அப்படி சொன்னா இல்லையே. அப்ப இங்க கொண்டு வந்து வச்சதுனாலேயே அங்க போகணும்னு ஒரு தாபத்தை கொடுத்துருக்கான் இல்லையா. சரி ஒரு போன திருப்பதி போயிட்டு வந்துடணும், குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துடும், இருக்க 15 நாள் எவ்வளவு பிளான் பண்றது, அது ரெண்டு கோவிலாவது பாத்துருவா இல்லையா, எத்தனை நிச்சயமா பார்க்க. அந்த அந்த பார்த்துட்டு ஒரு வருஷம் ஓட்ட முடிகிறது ஒண்ணும், அந்த ஒரு வருஷம் ஓட்டுறதுக்கு அவ்வளவு பலம் பகவான் கொடுக்கணும். அப்ப அதுக்கு காரணம் என்ன, இங்க கிடைக்கிற வேலை தானே. அப்ப இந்த கர்மா பகவத் தியானம் பண்ண வைக்கிறது, இந்த கர்மா ஊருக்கு போனா குலதெய்வத்தையோ இல்லாட்டி நமக்கு பிடிச்ச கோவிலையோ பெருமாளையோ எங்கேயோ போயிட்டு வர்றதுக்கு ஒரு அனுகிரகம் பண்றது, இல்லாட்டி ஒரு சித்தா மகாத்மாக்களை பாக்குறதுக்கோ காஞ்சி மடத்துக்கு போய் பெரியவாளை சேவிக்கிறதுக்கோ சிங்கேரி போகிறது எங்க தூண்டுதல்னா, இந்த ஒரு வருஷம் இங்க ஓடுற ஓட்டம் அங்க கொண்டு போய் விடுறது. சோ இந்த ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நீங்க பண்ற கர்மா உங்களை கொண்டு போய் பெரியவா திருவடிகளை கொண்டு உட்கார வைக்கிறது இல்லையா. அது இல்லாம இங்க இருக்கும் பொழுதும் சரி பகவத் தியானம் பண்ணுவோம், ஒரு நாமஜபம் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் ஏதோ பிஸியா தானே பகவான் வச்சிருக்கான். அங்க இருந்தேன்னா கூட இப்படி இருந்திருப்பலாம் தெரியாது, நீங்களும் அங்க இருந்திருக்கலாம், அங்க அங்க நீங்க எப்படி இருந்த இங்க நீங்க எப்படி இருக்க உங்களுக்கே தெரியும், நல்ல டிஃபரன்ஸ் நிச்சயமா உணர முடியும். அங்க இருந்த விட இங்க பெட்டரா தான் இருக்கு, கேரண்டி அவங்களுக்கே தெரியும். அங்க இருந்தவரை கூட சும்மா ஜாலியா அப்படி ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த கர்மா நமக்கு நல்லதுதான் பண்றது. அக்ரூருக்கு அப்படி ஒரு கிருபா பண்ணிட்டா 11 வருஷம் காத்துட்டு இருந்தா, பொறுமையா காத்துட்டு இருந்தா, ரகசியமா அவர் போயிருக்கலாம், இத்தனைக்கு கூப்பிடுற தூரம் தான் பிருந்தாவனம், உடம்பு முடியல பொய் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒண்ணுமே பண்ணல. அவர் பாட்டு கிருஷ்ணா உனக்கு தெரியும்னு சொல்லி தனக்கு என்ன கர்மா உண்டோ ஸ்ரத்தையோட பண்ணிட்டு வந்தா, அந்த ஸ்ரத்தைக்கு பகவான் தானே அவரை கூட்டிட்டு போனா, அவர் அழிச்சுட்டு வரும்பொழுது யமுனைக்குள்ள ஸ்வயம் நாராயணனா காட்சி வேற கொடுக்கிறான். அசந்து போற அக்ரூரர் இத்தனைக்கு என்ன பண்ண, அக்ரூரர் கம்சனோட வேலை பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு இவ்வளவு பெரிய கிஃப்டா, நான் பேர் பிளஸிங் இன் டிஸ்கைஸ். யுவர் ஆட்டிடியூட், நீ எங்க இருக்க, எனக்கு இது தலையெழுத்து என்ன பண்ணி தொலைகிறது நினைச்சேன்னா, அதுல கிடைக்கக்கூடிய மோட்சம் வரைக்குமான ஆனந்தத்தை மிஸ் பண்ணு. இல்ல இது கிருஷ்ணன் கொடுத்திருக்கான், இது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நினைச்சேன்னா, இது நிஜமாவே பெரிய கிஃப்ட் தான். ஆட்டிடியூட் அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இது நீங்க எப்படி பாக்குறீங்க, யத் பாவம் தத் பவதி. இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இது தலையெழுத்து பண்ணி தொலைய வேண்டியிருக்கேன்னா, எப்படினாலும் நீங்க தான் பண்ணணும், எப்படி இருந்தாலும் வேற யாரும் பண்ண போறதுல பண்ண முடியாது. இப்படி எடுத்துட்டோம்னா இது என்ஜாயபிளா இருக்கு, கிருஷ்ணன் வரைக்கும் கிடைக்கிறது ஈஸி தான். அதனால பகவான் சொல்றான், அபியாசே அபி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ மதர்த்தம் அபி கர்மானி குருவன் சித்தியும் அவாப்சியும். உன் கர்மாவை நீ பண்ணு. பாண்டுரங்க பாரத் எழுதிட்டு வந்தான் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த ஆச்சரியமான புண்டலீகனை தேடிட்டு வர, புண்டலீகன் அப்பா அம்மா கவலை பண்ணிட்டு இருக்கான். மாரதர் போய் சொல்றாரு துவாரகையில, கிருஷ்ணா நீ சொல்லுவ, கிருஷ்ணா அப்பப்ப பழமிட்டு இருப்பானா, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒன்னும் பண்ணல, 11 வயசு வரைக்கும் நான் பாட்டுக்கு எங்கேயோ இருந்தேன். அதனாலே ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் சந்தோஷம் தர முடியும்னா அந்த 11 வயசுக்குள்ளதான் அது பேசுறது. அதுக்கப்புறம் கதை வேற வச்சுக்கோங்க, 11 வயசுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு எல்லாம் வயசானப்ப நம்மளே சொல்லுவோம் அறிவே இல்லப்பா உனக்கு அப்படின்னு. அப்பா அம்மா ரசிக்கலாம், நம்ம இதுக்கு சொல்லலாம் சொல்லி கொடுத்தா நம்மளை பார்த்து அறிவில்லைன்னு சொல்றது. சமயத்தை குழந்தை அம்மா உனக்கு ஒன்றும் சமைக்கவே தெரியாதுன்னு, அந்த குழந்தைக்கு உப்பு புளி மிளகா எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததே அம்மா தான். ஆனா அம்மா ரசிக்கலா அது, ஏண்டனா அந்த 11 வயசுக்குள்ள அது பண்ண விஷயங்கள் அதை அதான் மைண்ட்ல உட்காந்து அப்பா அம்மாவுக்கு. அதுக்கு மேல அது வளர்ந்து எவ்வளவு பெருசா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது. சமயத்தை குட்டி குழந்தை தாத்தா உனக்கு ஒன்றும் மொபைல் போனை பத்தி தெரியவே இல்லைன்னு, ரசிக்கணும் தாத்தா பாட்டுக்கு. அதுக்கு மொபைல் போன் வாங்குறதுக்கு திராணி கூட கிடையாது, தாத்தாவோட மொபைல் போன் எடுத்து சும்மா அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு இங்கதான் இருக்கு அப்படிதான் வாட்ஸ்அப் அப்படின்றது. அது வந்து ஏவிசி கூட படிக்கல, அதுக்குள்ள எங்க கேம்ஸ் டவுன்லோட் பண்ணோம் கூகுள் பிளே ஸ்டோர் வரைக்கும் எல்லாம் அதுக்கு தெரியறது. தாத்தா ரசிக்காரு, என்னெல்லாம் தெரியறது அப்படின்ற, அது பைசா கொடுத்து வாங்குற. ஆனா அதனுடைய அந்த குழந்தைத்தனத்தை ரசிக்கிறோம் இல்லையா, பெரியவாள் அந்த தியானத்துலதான் பல சந்தர்ப்பங்கள் நம்ம அவளை தூக்கி எறிஞ்சு பேசும்போது கூட சரின்னு விட்டுருவான். நமக்கே தெரியும் சர்வ சாதாரண வார்த்தையை விட்டுடுவோம், ஆனா பெரியவா அதை பெருசா எடுத்துக்கிறது. நம்ம குழந்தை தானே பேசறது வைக்க போடும். அந்த கிருபை அந்த புண்டலீகன் அவ்வளவு அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுங்க, அவனுடைய கர்மா தான் பண்ணிட்டு இருக்கான். நாரதர் போய் சொல்றாரு துவாரகையில, கிருஷ்ணாணி சொல்லுவே இல்லையா அப்பா அம்மாவுக்கு நல்லா கர்மாவை பண்ற ஒரு பயலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு போய் பாரு, சந்திரபாகா நதி தீரத்துல ஒரு பய உட்காந்து பண்ணிட்டு இருக்கான், நீ பார்த்த ஸ்தன்னாயிடுவ கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றான் அப்படின்ட்டு அப்படியா சொல்லி கடகன் ஓடி வரான். கண்ணன் ஓடி வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறானா, அப்ப இந்த புண்டலீகன் ஏதோ வந்தான் வெளில, வெளில பார்த்தான் வாசல கிருஷ்ணன் நிக்கிறான். யாரோ வந்திருக்காள், அவனுக்கு யாருன்னு கூட தெரியல, அவனுக்கு யாரோ வந்திருக்காள், உள்ள வாங்கோ அப்படின்னா கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு டைம் இல்ல, அப்பா அம்மாக்கு ஏதோ அவசரமா பண்ண வேண்டியிருக்கு. உடனே ஒரு கள்ள தீக்கு போட்டு அந்த நில்லுங்க வந்து விட்டாங்க, ராசனம் போடுற மாதிரி கள்ள தீக்கு போட்டு நில்லுங்க வந்துதான். பகவான் பார்த்தான் இப்படி ஒருத்தனா, அழகா பகவான் இடுப்புல கேசணும்னா பேலன்ஸ் வேணுமே, இன்னொரு செங்கல் வேற பாவம் ரொம்ப இப்படிலாம் கை வச்சு நின்று பார்த்தா கடைசி இடுப்புல கேசணும் கம்ஃபர்டபுளா இடுப்புல கை வச்சு நின்றுட்டான். அவன் காத்திருந்து காத்திருந்து கடைசி இடுப்புல கை வச்சு நின்றுட்டான் மகாத்மா ஜம்மன் பல பல பலன் பாண்டுரங்க. இந்த புண்டலீகன் போனான், அப்பா அம்மாவுக்கு என்ன உண்டோ எல்லாம் பண்ணான். அப்புறம் அப்பா அம்மா அடிச்சா யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு பாக்குற ரொம்ப அழகா இருக்கு, பல பலன் பீதாம்பரம் எல்லாம் உடிச்சிருக்காரு, நல்லா கண்ணகரேன்னு இருக்கார், கண்ணு கை காலு வாய் எல்லாம் சிகச்சவே இருக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார், போய் பாக்கலாம் வரையலாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வரா போய் பாக்கலாம் அப்படின்றா. பகவான் நிக்கலாம் வந்துட்டு வா கேக்குற, நீங்க யாரு பகவான் பல சந்தர்ப்பம் இப்படி ஆயிடுறது, நமக்கே தெரியும் பகவான் வந்து கேட்ட நீ பகவானுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்போம், வீ வான்ட் ப்ரூஃப், எல்லாருக்கும் ஒரு ப்ரூஃப் வேண்டியிருக்கு. அத்தனை ஆச்சரியம் இந்த புண்டலீகன் கேட்டா பகவான் சொல்ல, நான் தான் துவாரகாதீசன் கிருஷ்ணன் கதறான் புண்டலீகன், ரொம்ப உன்னையா நிக்க வச்சுட்டேன் வாசல்ல, ஒரு செங்கலை போட்டு நிக்க வச்சுட்டேன் பகவான் சொன்னான், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பா அம்மா பண்றதுக்காக என்னை பார்த்து நிக்க வச்சு நீ போயிட்டியா, இதுதான் வசதி ஜோர், இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி நாங்க அப்பா அம்மா பண்ணணுன்றதுக்காக ஓடி வந்தேன் அப்படின்னா. இப்ப புண்டலீகனை பார்த்து பாண்டரங்கன் கேக்குறான், என்ன வேணும்னா இங்க இப்படியே நில்லு, இந்த மாதிரி நிறைய பேர் உள்படாதான் இருக்கான், உன்னை பாண்டரங்கனை பாக்கணும்னா அப்பா அம்மா கைங்கரியம் பண்ற வாழ்க்கை மட்டும்தான் பாண்டரங்கன் இருப்பான், சும்மா கதை கேட்டு நடக்காது. அப்பா அம்மாவுக்கு அப்படி பண்றவாளுக்கு பாண்டரங்கன் வீட்டு வாசல்ல வந்து நிற்பான். கர்மா ரொம்ப வசதி, என்ஜாய் யுவர் கர்மா தான் இன்னைக்கு டாபிக் தான், என்ஜாய் யுவர் கர்மா. இந்த கர்மா எதுவும் கேவலம் இல்லை, அதுக்காக சமைக்கிறது கேவலம் இல்லை, டெய்லி வாஷிங் மிஷின்ல தான் போய்க்கலாம், அதுக்கு என்ன எவ்வளவு கஷ்டம், அது கூட அது ஆறு சுற்றி அது தீங்கு கத்து கதை போது எடுத்து வெளில போட பொருள், அதுக்கு என்ன ஒரு கஷ்டம், அதே வெண்டைக்காவோ வாழைக்காவோ எது ஒன்று இருக்கிறதும் குழம்பு ஒரு கூட்டு ஒரு காய் இப்படிதான், இல்லை ஏமா இருக்கே இருக்கு பாஸ்தா இருக்கு நூடுல்ஸ் இருக்கு எல்லாம் ஈஸியா இருக்கு, எது ஒன்று பண்ண வேண்டியது தான், ஜஸ்ட் என்ஜாய் கர்மா. இந்த கர்மாவை அழகா பகவான் கொடுத்துருக்கான்னு என்ஜாய் பண்ணுங்கோ, அதைத்தான் பகவான் அவ்வளவு அழகா சொல்லிட்டான். அபியாசே அபி அசமர்த்தோசி மத் கர்ம பரமோபவ மதர்த்தம் அபி கர்மான் குருவன் சித்தியும் அவாப்சியசி, எனக்காக கர்மா பண்ணாலும் நீ எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்னு அர்ஜுனன் பார்த்தான். இதுவும் கேட்கறது நல்லா தான் இருக்கு, ஆனா எல்லா டைம்லயுமே கிருஷ்ண ஸ்மரணையோட ஒரு கர்மா பண்ண தோணுமா, கேரண்டியா தோணாது. ஏழே கால ஆயிடுத்து, குழந்தைகளுக்கு பஸ் வரும்னா பஸ் காலில் தான் நினைக்க வேண்டியிருக்கு. கிருஷ்ணனை அணைக்க வேண்டியிருக்கு, முடியலையே. அப்ப அர்ஜுனன் சொல்றான், நான் நினைச்சுட்டு கர்மா பண்றது குட், ஆனாலும் கொஞ்சம் இப்படி ஈஸியா இருந்தா தேவலையே அப்படின்னு நினைச்சான். உடனே பகவான் அழகா சிரிச்சுண்டே சொல்றான், ஜோரா அசைதப்ய சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசித்தக சர்வ கர்ம பல தியாக ததக குரு யதாத்மவான். அழகா சொல்றான், ஒரு கால் உனக்கு இந்த கர்மா பண்றதும் கர்மாவை என்ன நினைச்சுட்டு பண்றதும் கஷ்டம்னு உனக்கு தோணித்தனா, இந்த என்ன கர்மா பண்றியோ, இந்த கர்மாவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கிறது இல்லையா, அந்த கர்மாவுடைய பலனை எனக்கு கொடுத்து அர்ப்பணம் பண்ண. சர்வ கர்ம தியாக சர்வ கர்ம பல தியாக சதக குரு யதாத்மவா காயேன வாச மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா தக்கிருத்தே ஸ்வபாவா கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயான். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். காயம் உடம்புனால, வார்த்தைகள்னால, மனசுனால, காயேன வாசா மனசா இந்திரிய இருவா இந்திரியங்கள், கண்ணுனால நிறைய கர்மாக்கள் பண்ணும். ரொம்ப அழகா டிசைட் பண்ணிருக்க பெரிய அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள். என்ன அழகா ஹியூமன் பாடியை கிளீனா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. எதன் மூலமா ஒரு ஞானம் கிடைக்கிறதோ அதெல்லாம் ஞானேந்திரியங்கள், எதன் மூலமா கர்மா பண்றோமோ அதெல்லாம் கர்மேந்திரியங்கள். கண்ணு எல்லாத்தையும் பாக்குறது, கலர் சைஸ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ஒரு ஞானம் கொடுக்குறது, அதனால கண் ஒரு ஞானேந்திரியம். காது வெரைட்டி ஆஃப் சவுண்ட், நாய் கத்துறது, பூனை கத்துறது, மொபைல் அடிக்கிறது, சங்கீதம் கேட்கறோம், எல்லாம் எல்லா சவுண்ட பத்திய ஒரு ஞானம். அதனால காது ஒரு ஞானேந்திரியம், மூக்கு கேட்கவே வேண்டாம், ஸ்மெல்ல பத்தி அதோட வசதி நம்ம நாக்கு, ஒரு கல் உப்பு தூக்கல், கொஞ்சம் நெய் விட்டுருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்திருக்கும், பர்ஃபெக்ட். நம்ம இந்திரியங்கள்ல மோஸ்ட் பவர்ஃபுல் இந்திரியம் எதுன்னா தொத்து போகவே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் இன்னும் ஜாஸ்தி ஆகிறதே ஒழிய அது இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. ஒரு காஃபி கொஞ்சம் சூடு குறைஞ்சா குறைஞ்சா அப்பாடம் திருப்தி ஆகிறதா, அடுத்த காஃபி சூடா குடிச்சாதான் ஒரு திருப்தி, அது நாக்கு சும்மா விடுறதில்லை. அது ஒரு ஞானேந்திரியம். சோல் வெயிலா இருக்கு, சூடா இருக்கு, குழந்தை தொடுறது, அஞ்சும் ஞானேந்திரியம். கையை கர்மா பண்றது அது ஒரு கர்மேந்திரியம். கால் ஒரு கர்மேந்திரியம். வாய் தொடரோட பேசிட்டே இருக்கேன், இது ஒரு கர்மேந்திரியம். மலமூத்திர விசர்ஜனத்துக்காக இருக்கக்கூடிய இடங்கள் அது ரெண்டு. அஞ்சு கர்மேந்திரியம், அஞ்சு ஞானேந்திரியம், ஒரு மனசு, இவ்வளவுதான் உடம்பு. இதுக்கு மேல ஆத்மா, அதுக்குள்ள பரமாத்மா, இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இத்தனை டீடைல்டா பெரியவா பேசியிருக்கேன், இவ்வளவு சுகமா பகவான் சொல்றான். அப்ப காயேன வாசா மனசா இந்திரிய இருவா புத்தி ஆத்மனாவா புத்தி ஆத்மனாவா, புத்தியினாலே ராஜச புத்தி தாமச புத்தி நிறைய இருக்கு, புத்தியாத்மனாவா பிரகிருத்திய சுவாவ, பிரகிருதியுடைய சுவாவம்னு ஒண்ணு இருக்கு. எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு சுவாவம், இந்த ஊர்ல இருக்கோம் இதுக்கேற்ற சுவாவம், வேற ஊர் போனா அதுக்கேற்ற மாதிரி சுவாவம், வெயில் காலம்னா அதுக்கேற்ற மாதிரி சுவாவம், மழை காலம்னா ஒரு சுவாவம், குளிர் காலம்னா ஒரு சுவாவம், லீவுனா ஒரு சுவாவம், நிறைய இருக்கு இல்லையா. பிரகிருத்திய சுவாவ கரோமி யத்ய சகலம் பரசம், என்னெல்லாம் பண்றேனோ, எப்படி எல்லாம் பண்றேனோ, சரியோ தப்போ நல்லதோ கெட்டதோ ஒழுங்கா பண்றேனோ அறவுறையா பண்றேனோ நாராயணாய இது சமர்ப்பயம், எல்லாம் நாராயணனுக்கு அர்ப்பணம். பகவான் சொல்ல அந்த சர்வ கர்ம பல தியாக அந்த ஆனந்தத்தை ஒரு காலி நன்னா பண்ணிட்டதா ஒரு ஹாப்பினஸ் வருது. கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்குறேன், எதுவும் சரியா பண்ணல கில்ட்டியா இருக்கா கிருஷ்ணா, அந்த கில்ட்டி ஃபீலிங்க உங்ககிட்ட கொடுக்குறேன். எதையுமே நீங்க வச்சுக்காதீங்க, கிருஷ்ணனை தவிர எதையுமே வச்சுக்காதீங்க, ஜாஸ்ட் எல்லாம் அவங்ககிட்ட இந்தா 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 தானம் கொடுத்துட்டே இருக்கணும். பத்து ரூபா இருபது ரூபா இல்லை, நம்மளுடைய கர்மாவுடைய பலனுடைய தியானம், அப்படியே தியானத்தை அப்படியே கொடுத்துடணும். அதனாலதானே பீஷ்மரால கிருஷ்ணனுக்கு எதிர்க்கணும்னு சண்டை போட முடிஞ்சது. எல்லாரும் கேட்கறா பஞ்ச பாண்டவாளுக்கு எதிர்க்கணும்னு சண்டை போடல, எந்த விதத்துல நியாயம் அப்படின்ட்டா. அவர் சொன்னார் ரெண்டு பக்கம் சண்டை போடுறதே கிருஷ்ணன் என்னெல்லாம் லீல பண்றான்னு பாக்குறதுக்காகத்தான், அப்பதான் அவன் என்னெல்லாம் சேட்டை பண்றான்னு எனக்கு தெரியும். தான் அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவதான் ஜெயிக்கப்பட நல்லா இருக்கு தெரியும், அவர்களை ஜெயிக்க வைக்கிறது இவன் என்னெல்லாம் லீல பண்றான்னு பார்க்கணும் அப்படின்னு. அதை விட முக்கியமா கண்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிருக்கான், ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சபதம். பீஷ்மனாலே பீஷண பிரதிஜை, பயங்கரமான பிரதிஜை பண்ணுவார், நல்ல இள வயசுல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறார், இவருக்கு ராஜ்ய பள்ளியா பரிபாலனை பண்ற ரைட்ஸ் இருக்கு வேண்டான்ற, நம்மளால முடியுமா இதுக்குதான் தபசே பண்ணுவோம் அதெல்லாம் வேண்டான்ற, இதுல வயசான காலத்துல கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சொல்ல, எதுக்கு வயசான காலத்துல அப்படி? அதெல்லாம் கிடையாது, பாப்போமே, நானா கண்ணனா பார்த்து விடுறேன். எல்லாரும் கேட்கிற என்ன தைரியம்ன்றா பகவான் சொல்றார். பகவான பார்த்துட்டு பீஷ்மர் சொல்றார், பகவான் தான் தோத்தாலும் தோப்பான், தன் பக்தர்களை தோக்க விட மாட்டான். கிருஷ்ணனுக்கு அப்படி ஒரு புத்தியா, நம்ம தோத்தாலும் தோப்போம், நம்ம குழந்தைகளோட விளையாடுவோம், குழந்தைகள் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவோம், அதுக்காக வேணுண்டாவே தப்பா ஆடுவோம், வேணுண்டாவே விட்டு கொடுப்போம். ஏன்னா அது ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு, அது ஜெயிக்கிறதா நமக்கு சந்தோஷம். நம்ம கேவல உண்டுன்னா அத்தவா கிட்ட தோக்க மாட்டோம், நம்ம குழந்தை கிட்ட தோப்போம் இல்லையா. இப்ப கண்ணன் நம்மளதான் தன் குழந்தையா பாக்கலாம், அதனால நான் ஜெயிப்பேன்ற பீஷ்மர். அதே மாதிரியே ஒரு நாள் பெரிய யுத்தம் பண்றா பகவான் பீஷ்மருக்காக, ரதத்தை விட்டு கீழே இறங்கி சக்கராயுதம் எடுத்துட்டு வர ஜம்முன்னு வரா பீஷ்மருக்காக பகவான் வரான். பீஷ்மர் கண்கள்ல ஆனந்த பாஷம், எனக்காக சத்தியத்தை விட்டியாட, ஏற்கனவே கண்ணனாலே பொய்னு எல்லாருக்கும் தெரியும். இப்பதான் கொஞ்சம் வருஷமா பொய்யன் இல்லையே நிரூபணம் ஆயிட்டு இருக்கு, துவாரகாதீசன் ராஜாவாயிட்டார் போச்சு. அத்தனை பேரும் பாக்கிறா கண்ணன் சக்கராயுதம் எடுத்துட்டு வரான், ஏண்டாம என் பக்தன் தோக்கப்படாது. அதுக்காக பீஷ்மர் அவளுக்கு அவருக்கு ஆப்போசிட்டா தான் சண்டை போட்டுருக்காரு, அந்த ஆப்போசிட்டா சண்டை போடுற பிரயோஜனத்தையும் கண்ணனுக்கு கொடுத்துட்டாரான். கிருஷ்ணா உனக்காக தான் சண்டை போட்டுருக்கேன், சர்வம் கிருஷ்ணார்பணம் ஆத்துல ஹோமம் பண்ணாலோ எதாவது பண்ண கடைசியில வாத்தியார் சொல்லுவார், எல்லாம் கிரியா கூட்டம் இருக்கும், எல்லாத்தையும் குத்தம் இருக்கும், மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்தி ஹீனம் எல்லாம் சொல்லிட்டு சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து கிருஷ்ண 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 அவ்வளவுதான், சர்வம் கிருஷ்ணார்பணம் அஸ்து. அப்ப மைண்ட் சமாதானமா இருக்கும், ரிலாக்ஸ்டா இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணாம யாருமே இருக்க முடியாது, தப்பே பண்ணல வச்சுக்கோங்க அவ்வளவுதான், நபிய கொம்பு வந்துடும், ஈகோவே நம்மளை தள்ளி விட்டுரும். தப்பு பண்ணணும், கொஞ்சம் அப்படி இப்படி அச்சுபிச்சு இருக்கணும், அப்பதான் லைஃப் ரியலைசேஷன் வரும். ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சுக்கோங்களேன், ஈகோ வந்து வீணா போயிடும். கொஞ்சம் அப்பப்ப தப்பு எல்லாம் வரணும், நமக்கு தெரியாமலே நடந்துடும். எதுக்குடானா பகவான் ஓகே கூல் ரிலாக்ஸ், நீ இவ்வளவுதான் புரிஞ்சுக்கோ, அதனால சரி ஆக முடியும். பகவான் பெரியவன் அப்பதானே தெரியும், நம்ம பெரியவன் நமக்கு தோணி போயிடும் இல்லையா. அதனால பகவான் சொல்றான், சர்வ கர்ம பல தியாக சதஹ குரு யதாத்மவான், அப்ப எல்லா கர்மாவுடைய பலனை எனக்கு அர்ப்பணம் செய்து விடு அப்படின்னு சொல்ல. அப்ப கர்மான்றது நல்லது, என்ன பண்றோ ராத்திரி படுத்துக்கும் போது கிருஷ்ணா உனக்காக பண்ணேன் அப்படி கொடுத்துரும், காத்தால எழுந்துக்கும் போது கிருஷ்ணா எல்லாம் உனக்காக பண்ண போறேன்டா அவ்வளவுதான். அப்ப அது ரொம்ப சுகமா இருக்கும் கோபிகள்லாம். அதனாலதான் கண்ணன் 11 வயசுல கிளம்பி போயிடுறான், கண்ணன் கிளம்பி மதுரா போயிடுறான், அப்படியே ஜீவிச்சுட்டு இருக்கா எல்லாரும். 100 வருஷம் கழிச்சு ஒரு சூரிய கிரகணத்தின் போதுதான் பகவான் பாக்குறான், கோபிகள்லாம் இவன் பார்த்த மாதிரி அப்படியே இருக்கா. பகவான் அசந்து போறான், எப்படி நீ இன்னும் அப்படியே இருக்கா அப்படின்றான். சிரிச்சா, என் உடம்பு மோசமானாலோ எனக்கு வயசாயிடுத்தினாலோ நான் வருத்தப்பட்டாலோ நீ கஷ்டப்படுவாய் அதுக்காக. சந்தோஷமா இருந்தாலும் பகவானுக்கு சந்தோஷம் சொல்றா, அவன் அப்படியே பாக்கிறான், ஏன் என்னடி இன்னும் அப்படியே இருக்கேடி சொல்றா, உனக்காக தான்டா கிருஷ்ணா, என் உடம்பு முடியல நான் டல்லா இருக்கேன் அப்படின்னா எனக்கு வியாதியா நீ கஷ்டப்படுவிய, அதற்காகவே உடம்ப ஜாகிரதையா பார்த்து, உடம்ப ஜாகிரதையா பார்த்து காரணம் வேணுமே கிருஷ்ணனுக்காக. பகவான் வாழற கோயில் பெரிய ஒரு கஷேத்திரம், நம்முடைய சரீரம் இது பாவப்பட்ட சரீரம் இல்லை, மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு தர்மம் நமக்கு இருக்கு. இது இருக்கிறதுனால தானே சத்தங்கத்துக்கு வர முடியாது, இருக்கிறதுனால தானே பூஜை பண்ண முடியாது, இது இருக்கிறதுனால தானே கண் கொண்டு பகவானை பார்க்க முடியாது, இது இருக்கிறதுனால தானே கோவிலுக்கு போக முடியாது. அப்ப இது ஒரு பெரிய கிஃப்ட், பெரிய கிஃப்ட். சோ இதை மெயின்டைன் பண்ண, இதை மெயின்டைன் பண்றதே ஒரு கர்மாதான், இந்த கர்மாவை அவனுக்காக பண்ணிட்டே வந்தான். அதெல்லாம் சம்சாரிகளுக்காக, சன்னியாசிகள்னா நிறைய உண்டு, அது டோட்டலி டிஃப்ரெண்ட், நமக்கு வேண்டவே வேண்டாம். இப்ப சம்சாரிகள், நம்ம சம்சாரிகளா இருக்கும், பகவான் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கான். இத பகவானுக்காக என்ஜாய் பண்ணிண்டு, உங்களை எந்த இடத்துல பகவான் வச்சிருக்காங்க அந்த இடத்துல பக்தி பண்ணிண்டு, உங்க கர்மாவை என்ஜாய் பண்ணிட்டே வாங்குவோம், தேடிண்டு கிருஷ்ணன் வருவான். பிரம்ம ஞானம் எதுவுமே நீங்க தேட வேண்டாம், தானா புரிய ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா ரியலைசேஷன், ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்தா புரியறது. ஒரு டீனேஜ் வர வரைக்கும் செக்ஸுவல் தாட் நமக்கு ஒன்றும் கிடையாது, ரைட், ஒரு ஸ்டேஜ்ல தானா புரியறது இல்லையா, வாட் இஸ் வார்ன் அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க, புரியறதுக்காக ஒரு ஸ்டேஜ்ல நம்ம யாரும் அதுக்காக ஒரு பெரிய முயற்சியே பண்ணல, நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு இருந்தோம், நம்ம பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருந்தோம், அந்த பக்குவம் வந்தோடனே ஒவ்வொன்னா புரியறது, தூங்கிட்டே இருக்கும் ஒண்ணுமே தெரியல, எழுந்த உடனே எல்லாம் தெரியறதோன்னு அவ்வளவுதான். நீங்க பா ஜஸ்ட் கர்மா பண்ணிட்டே வாங்க, தானாவே ஒவ்வொரு ஸ்டேஜில் அது வந்துடும். இப்போ ட்ரெயின்ல ஏரியாச்சு, இல்லை ஃபிளைட்டில் ஏரியாச்சு, நீங்கள் பாரு ஏறி செட்டில் ஆயாச்சு, கரெக்டாக டெஸ்டினேஷன் வந்தால் இறங்கித்தானே ஆகும். நீங்கள் டெஸ்டினேஷன் தள்ளிட்டு போவானோ ஃப்ளைட்டை, ஐலஸ் அப்போ தள்ளிட்டா போகிறோம். நீங்கள் ஏரியாச்சு, உங்களுக்கு பேகேஜ் வச்சாச்சு, செட்டில் ஆயாச்சு, அவ்வளோதான். கரெக்டாக டெஸ்டினேஷன் வந்தாச்சு, இறங்க வேண்டியது. இல்லைதானே, வெரி சிம்பிள் லைஃப், ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ணிக்கவே வேண்டாம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ தி பெஸ்ட், உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ பகவத் பிரசாதம், ஒவ்வொரு நாளும் பகவான் ஸ்பெஷலா கொடுத்துருக்கான். இன்னைக்கு பகவான் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளை எழுத்திருக்கான், நம்ம மேல அவனுக்கு அப்படி ஒரு அன்கண்டிஷனல் ஃபேத், நமக்கு இருக்கோ இல்லையோ பகவான், பகவானுக்கு அப்படி ஒரு அன்கண்டிஷனல் ஃபேத், இவா ஜெயிப்பா, இவாளால முடியும் கூட அவன் நிக்கிறான். ஸோ அவன் கர்மாவை என்ஜாய் பண்ணுங்க, அது ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், வீட்டு விஷயமா இருக்கட்டும், குழந்தைகளை வளர்க்கறதா இருக்கட்டும். மார்க்கண்டேய புராணத்துல மதாலசான்னு ஒரு ராணியை பத்தி வருது. அவ குழந்தைகளை தாளாட்டு பாடும்பொழுது நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன், நிரஞ்சனன் நமசி அப்படின்னு சொல்லியே பாடிட்டு வரா. முதல் மூணு குழந்தைகள் அப்படியே கேட்டு 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 பிரம்மஞானிகளா போயிடுறா. அப்ப ராஜா சொல்றான், நீ பாட்டு எல்லா குழந்தையும் பிரம்மஞானி ஆக்கிட்டேன்னா ராஜ்ய பரிபாலனை மட்டும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் சொல்றான், பிரம்மஞான விஷயமே பேசப்படாது குழந்தைகிட்ட, நீ லௌகீகமா எப்படி ஜெயிக்கணும் எல்லாம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்ல. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க, ஆனா மனசுல மட்டும் நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன் சொல்லிட்டே வர. பர்ஃபெக்டா உலகத்துல எப்படி வாழணும், ஒரு ராஜ்ய பரிபாலனை மட்டும் என்னெல்லாம் கெப்பாசிட்டி வேணுமோ எல்லாம் சொல்லிக் கொடுக்கற. ரொம்ப நன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்றான். அப்ப மதாலசாவும் ஹஸ்பண்டும் கிளம்புறா, காட்டு கிளம்புறா. அப்ப மதாலசா சொல்றா, குழந்தை அம்மா காட்டு கிளம்புறேன், நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மோதிரம் எடுத்து அந்த குழந்தை கையில போடுறான். போட்டுட்டு சொல்றா, எனக்கு என்னைக்காவது ஒரு சமயத்துல எல்லாத்தையும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், ஒரு டிப்ரெஷன் வந்துடும், எதுவுமே பிடிக்காம ஒரு ஒரு வெறுமையா இருக்கும், என்னன்னே சொல்ல தெரியும், ஒரே அப்படியே பான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல இந்த மோதிரத்தை திறந்து பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறா. அவன் பார்த்து அந்த மாதிரி சமயம் எனக்கு எங்க வரப்போகுதுன்னு ஆச்சுன்னா, பல வருஷங்கள் கழிச்சு அந்த மாதிரி சமயம் வந்து எல்லாத்துலயும் வெறுப்பு வந்துடும், எதுலையுமே பிடிப்பு இல்ல, டிப்ரெஷன் பேர் வச்சுட்டாங்க நீங்க, அதான் பெரிய கஷ்டம், டிப்ரெஷனே இல்ல, ரியலைசேஷன். இதெல்லாம் என்னதுக்கு ஒரு கேள்வி வந்து விடுத்துனா, கடைசியா டிப்ரெஷன் ஒரு பேரை வச்சு ஸ்லீப்பிங் டேப்லெட்டை கொடுத்து அங்க போ இங்க போன்னு சுத்தி அந்த அந்த ஒரு விரக்தி அந்த வைராக்கியம் வர்றதுக்குன்னா இத்தனை பாடு. அது வந்து முதல்ல டாக்டர் கிட்ட போகப்படா, குரு கிட்ட போகணும், குரு கிட்ட போகணும், அதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போகணும். அவன் நம்ம மைண்டை வச்சு பேசிட்டு இருக்கா, சொல்ற மைண்டே வேற, நம்ம சொல்ற ஹிருதயமே வேற, தாட்ஸே வேற, எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அவன் பார்த்தா ரொம்ப அப்படியே ஒண்ணுமே புரியல. அப்ப பார்த்தான், அம்மா சொன்னாளேன்னு சொல்லி மோதிரத்தை திறந்து பார்த்தா சின்னதா ஒரு சீட்டு, இப்படி திறந்து பார்த்தா நிரஞ்சன மசி அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். நீ நிரஞ்சன ஆவாய், மாசு மறு அர்த்தவன் அர்த்தம், நிரஞ்சனான் பேர் குற்றம் இல்லைன்னு அர்த்தம். படிச்சா நான் குற்றம் இல்லாதவன், நான் குற்றம் இல்லாதவன், நான் எப்படி குற்றம் இல்லாதவன், எனக்குள்ள பகவான் தாட் வாசல் வந்து 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 அப்படி பிரம்மஞானி ஆயிட்டான். அவன் நேரடியா கூட அவன்கிட்ட பேசல, அவன் சொல்லிட்டான், அவன் மனசுக்குள்ளேயே நீ நிரஞ்சனன், நீ நிரஞ்சனன். இதெல்லாம் ஆத்த ஸ்திரீகள் இருந்துட்டு ஆத்துக்காக ஆபீச பாஸ் கஷ்டப்படுத்தா நினைக்கப்படாது, கஷ்டப்படுத்த மாட்டா, அதுவே மாற்றும். இந்த குழந்தைகள் ஒன்றும் படிப்பு வரலாம் நினைக்கப்படாது, அவன் படிப்பான், நீங்க வெளில சொல்ல வேண்டாம், வாய் திறன்னு சொன்னா பிரச்சனை. நீங்க மனசுக்குள்ள நினைக்க 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 அந்த தாட் ப்ராசஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே சரௌண்டிங்ஸே மாற்றும். ஆபீஸ்ல பாஸ் இருக்காரு, சரியில்லை சரியில்லை சொன்னா சரியில்லை தான், இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, யத்பாவம் தத்பவதி, மைண்டுக்கு அத்தனை பலம் உண்டு, அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி பவர், நம்ம 0.001% கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது இல்லை, எதோ போட்டு யோசிச்சுட்டு இருக்கும், அவ்வளவு பலம். உட்காந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணும்போது அவ்வளவு தியானம்னா பகவான் அப்படியே மனசை கொடுத்துட்டு தேவையில்லாத சிந்தனைகளை விடுறது தியானம். தேவையில்லாத விட்டு போயிருந்தாலே தனியா ஒரு இடத்துல மைண்ட் கான்சென்ட்ரேட் ஆயிடுங்க, மைண்டை ஒருமுகப்படுத்துறது தியானம் இல்லை. அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் கேட்கறா புத்தர்கிட்ட, மெடிடேஷன் என்ன கிடைச்சது, அவசர என்ன கிடைச்சதுக்கு நிறைய போச்சு, என்ன விட்டு கோபம் போச்சு, கவலை போச்சு, பயம் போச்சு, இன்செக்யூரி ஃபீலிங் போச்சு, இதான் தியானம். இது கான்சன்ட்ரேஷன் இல்லை, தேவையில்லாத போச்சுனாலே போதுமே, குப்பை போயிருந்தனாலே இடம் க்ளீன் ஆயிடுமே. அதனால எந்த இடத்துல வச்சிருக்கானோ, ஓகே இது பகவான் கொடுத்துருக்கான், சரி இந்த சமயம் இன்னைக்கு அது ஒரு ஆர்ட். அது 64 கலைகள்ல இந்த வீடை மெயின்டைன் பண்றதுன்றதான் ஆர்ட். கோலம் போடுறது, மேக்கப் பண்ணிக்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, 64 கலைகள் லிஸ்ட் போடுறோம், அதுல இதெல்லாம் ஒரு கலைகள். சோ நீங்களாம் மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ், அஷ்டாவதானி தசாவதானி அந்த மாதிரி சந்தோஷப்படுங்க, கோபிகள்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். சோ உங்களை நீங்களே டிகிரேட் பண்ணிக்காதீங்க, என்னடா அப்படி இருக்கேன் அப்படிலாம் இல்ல. யூ ஆர் இன் குட் பொசிஷன். பகவான் ஜம்முன்னு வச்சிருக்கான், ரொம்ப அழகா வச்சிருக்கான். நீங்களா இதெல்லாம் பண்ணாதான் சொசைட்டில மதிப்பா இல்ல. ஒண்ணுங்கிற சொசைட்டி என்ன, நம்ம தான் திருப்பி திருப்பி சொசைட்டி இருக்கிற 10 பேர் தான் சொசைட்டி. இந்த 10 பேர்ல 10,000 குரூப் இருக்கு. இது இவா மதிச்சா என்ன மதிக்கலாம், அவ பாட்டுக்கு அப்படி இருக்கணும். நீங்க பாட்டு உங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தேன்னா தானாகவே ஒரு நாள் சொசைட்டி வில் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொசைட்டிக்காக உங்களை ஒன்னும் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யூ பி யுவர் செல்ஃப். விவேகானந்தர் அவர் பாடுதான் இருந்தார், சொசைட்டி அக்செப்ட் பண்ணிட்டு தான் இல்லையா. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சைத்தன்ய மகாபிரபு. இப்போ உங்களுக்கு என்ன பொசிஷன் இருக்கோ, என்ன கிடைச்சிருக்கோ அதை என்ஜாய் பண்ணுங்க. அழகாக உங்களுக்கு பகவான் பியூட்டிஃபுல்லா ஒரு லைஃபை கொடுத்துருக்கான். அழகாக ஜோரா உங்களுக்கு நிறைய பகவான் நம்பிக்கை வச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கான். எப்பொழுதுமே பல எழுத்து இந்த ரெஸ்பான்ஸ் நினைச்சுடாதீங்க. பகவான் உங்க மேல அவ்வளவு ஆசைப்பட்டு எஸ் அவளால முடியும்னு ரெஸ்பான்ஸ். இதுவரை வேற என்ன சந்தோஷம் வேணும், பகவானுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்குன்னா மத்தவா நம்பியான நம்பலாம். பகவான் நம்ம மேல பக்கத்தாளுக்கு ஒரு சாதி கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா வாங்கி வச்சுக்கணும். இங்க இருந்து நான் கட்டாயம் கவலையப்படாது, நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு ஊருக்கு போறேன், இங்க வரும்போது தயிர் வரகுச்சி கட்டாயம் பண்ணிடுறேன். அந்த தயிரை கொடுத்தோன்னு அவருக்கு நமக்கு ஒரு சந்தோஷம், அவள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். அவளுக்கு காரியம் ஆகிறதுக்காக கொடுத்தான். நம்மளும் அப்படிதான், வைஸ் வர்சா அவ்வளவுதான். அப்ப அதுல சந்தோஷம் இருக்கு இல்லையா. அப்ப அவளுக்காக பண்ணும்போதே சந்தோஷம்னா கண்ணனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கான், இந்த லைஃப் பகவான் கொடுத்திருக்கான், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பகவான் எனக்காக ஜோரா நமக்குன்னு ஸ்பெஷலா அசைன் பண்ணி வச்சிருக்கான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவாளுக்கு, எப்படி போர்டிங் பாஸ் நம்ம அலாட் பண்றது இந்த சீட் உனக்கு அப்படின்னு, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி பகவான் அசைன் பண்ணி வச்சிருக்கான். நம்ம பேர் எழுதி விதுரர், அதனாலதானே அவ்வளவு அழகா ஜெயிக்கிறார். எத்தனை அழகா விதுரர் ஜெயிக்கிறார், ஜோரா ஜெயிக்கிறார். ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி ஓடவே இல்லை. என்ஜாய் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க எதுவுமே பண்ணலன்னு நான் சொல்ல, இன்னும் அதை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஜோரா ஃப்ரெஷ் எனர்ஜி, ஃப்ரெஷ் புதுசா. அது ஒரு 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 இன்னும் அனதர் வியூ. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க என்ஜாய் பண்றதுக்கான வியூ தான் நான் சொல்லியிருக்கேன். புதுசாக சொல்ல, எல்லாமே பெரியவா சொன்னதுதான். பாகவதம் ராமாயணத்துல வந்த விஷயங்கள் தான். ரொம்ப அழகா திரௌபதி கிட்ட கேட்கிறா, கிருஷ்ண பத்னிகள் எல்லாம் கேட்கறா, ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது கேட்கறா, ஏன் திரௌபதி எப்படிதான் 5 பேரை மெயின்டைன் பண்றாரு, ஒட்டால வச்சு நாங்க படுற பாடு பெருசா இருக்கு, என்ன வசிய மந்திரம் போட்டேன். திரௌபதி கோச்சுக்கிற, வசிய மந்திரம் எல்லாம் ஒன்னும் போடல. அவளுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணல, அவளுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன டைம்ல ரொம்ப அழகா பெருசா பேசுறா திரௌபதி, ஒரு குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்றான். அவளுக்கு என்னென்ன ஞாபகப்படுத்தணும், என்னென்ன சமயத்துல அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான். கிருஷ்ண பத்னிகள் எல்லாம் தலை குணிகள வாஸ்தவம் தான் அப்படின்னு. என்ஜாய் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. சுகம், பரம சுகம். கிருஷ்ணனை கட்டி போடுற அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. யசோதா எங்கேயுமே தனியா போய் தபசே பண்ணல, ஆனா என்னத்தவம் செய்தனை யசோதா இங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. எங்கேயும் போல யசோதை ஆட மேய்ச்சென்று தயிரை கடஞ்சென்று பால உடம்பு திண்டு இப்படியேதான் காலம் தள்ளிட்டு இருந்தான். ஆனா அவளை தேடிண்டு கண்ணன் வந்தா, அத்தனை லீலைகள் பண்ணா, வாய்க்குள்ள உலகத்தை காட்டினா, அவன் மடியில ஏறி உக்காந்துண்டா, அவர்கிட்ட பால குடிச்சா, இது இல்லாம யசோதைய கட்டி போடவே வச்சுட்டான். பரபிரம்மத்தை யாராலையும் கட்டி போடவே முடியாது, இல்ல வேண்டாம் பரபிரம்மத்தை கட்டி போடவே முடியாது. இத்தினோண்டு தாம்பு கையில வச்சு ஜஸ்ட் லைக் கட்டி போட்டுட்டான். திருப்பதி பெருமாளை பாக்குறதே கஷ்டம், அதை கட்டி போடுறது எப்படி முடிஞ்சு யசோதைக்கு. எங்கேயாவது யசோதை எல்லாத்தையும் விட்டு விட்டு கடஸ் பண்ணான்னு எங்கேயா இருக்கா சொல்லுங்க. என்ஜாய்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவ்வளவுதான். அது கண்ணனை கட்டி போடுடா, தேவர்கள் அசந்து போறா. பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்தி தான் சொல்றார் சுகபிரம மகர்ஷி சொல்றார். நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக, பிரசாதம் லேபிரே கோபிகி எத்தத் பிராப்த விமுக்தி தாத்து. பகவானுடைய நாபிலேந்து அந்த பிரம்மாவால பரபிரம்மத்தை கட்டி போட முடியல, பகவானுடைய வலதுகையார்க்க சிவபெருமானால கட்டி போட முடியல, பக்ஷஸ்தலத்திலே உட்கார்ந்து இருக்க ஸ்ரீதேவிக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அறி ஒன்றும் இல்லாத ஆய்ச்சி ஜஸ்ட் லைக் கட்டி போட்டுட்டாளேன்ற சுகபிரம்ம மகரிஷி. சோ யசோ அவளுடைய கர்மாவை பண்ணிட்டே இருந்தா அதுக்கு பிரம்மம் அவகிட்ட வந்து விளையாடு. அதனால நீங்களும் உங்க கர்மாவை என்ஜாய் பண்ணி பண்ணிட்டே வரும்பொழுது தானாகவே பிரம்மம் தேடிண்டு வரும், ஞானம் தேடிண்டு வரும், ஐஸ்வர்யம் தேடிண்டு வரும், அதெல்லாம் தானா நடக்கும். ராதே கிருஷ்ணா राधे कृष्णा कृष्णा राधे राधे कृष्णा कृष्णा राधे ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதலுக்கு ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.